الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. إمام أبو جعفر الطحاوي رحمه الله ورحمه أهل السنة والجماعة كله ولكتي فريت ورهندوم يروض آوذ وحق إن شاء الله. நேற்றைய பாடத்திலே خلق الخلق بعلمه وقدر لهم أقدارا وضرب لهم آجالا. அல்லாஹு தஆலா படைப்புகளை தன்னுடைய இல்ம் அறிவின் அடிப்படையிலே படைத்தான். அந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்பும் தான் எந்த படைப்புகளை படைக்கப் போகிறேன், எப்படி படைப்பேன், அந்த படைப்புகள் எப்படி இருக்கும் என்ற அனைத்து விஷயங்களையும் அவன் அறிந்தவனாக இருந்தான். எல்லா படைப்புகளுக்கும் அவன் விதிகளை நிர்ணயித்தான். ஒவ்வொரு படைப்பை படைப்பதற்கு முன்பே, நேற்று நாம் படித்தது போன்று 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியை முடிவு செய்துவிட்டான். ஆஜால், அது படைக்கப்பட்டதற்கு பிறகு, அல்லது இப்படியும் சொல்லலாம், அல்லாஹுடைய விதியில் நிர்ணயிக்கப்பட்டது எப்போது அது இந்த உள்ளமைக்கு வரும், துன்யாவுக்கு வரும். புரியுதுங்களா? அதே போல உள்ளமை, அந்த வுஜூத் என்று சொல்வாங்க, இந்த துன்யாவில் இந்த ஆலம் இந்த பிரபஞ்சத்தில் வந்தது, திரும்ப அது எப்ப இல்லாமல் போகும். இப்ப நம்ம ஒரு நேரத்தில் இல்லாமல் இருந்தோம். ஹல் அத்தாஅல் இன்சானி ஹீனு, ஹல் அத்தாஅல் இன்சானி ஹீனு லம் யகுன் ஷைஅம் மத்கூரா. மனிதனின் மீது ஒரு காலம் வரவில்லையா, அவன் ஒரு நினைவு கூறப்படக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு பொருளாகவே இருக்கவில்லை. அப்போ ஒரு நேரத்தில் நம்ம யாரும் இல்லை, நமக்குன்னு ஒரு நேரம் வரும் பொழுது இந்த உலகத்துக்கு வந்தோம். அதே போல நமக்குன்னு ஒரு குறிப்பிடப்பட்ட நேரம் வரும் பொழுது திரும்ப இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தஆலா கால அளவுகளை நிர்ணயித்திருக்கிறான். அதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்ப அந்த 20வது குறிப்பு வதரபலகும் ஆஜாலன், அதனுடைய இன்னும் சில விளக்கங்களை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சு கொள்ள போறோம். அதாவது இது சம்பந்தமா நிறைய குரானுடைய வசனங்களையும் சில ஹதீஸுகளையும் நம்ம சொன்னோம். அதாவது எல்லாவற்றுக்குமே அதனுடைய மரணம், அதனுடைய உலக வாழ்க்கையினுடைய எண்டு முடிவு எப்போது என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்பதாக நம்ம பார்த்தோம். ஒரு சில ஹதீஸுகளில் பார்க்கும்போது அந்த ஹதீஸுகளுடைய வாசகங்கள், உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸு, சிலத்துர் ரஹீம் தஸீது ஃபில் உம்ரி, சிலத்துர் ரஹீம் தஸீது ஃபில் உம்ரி, உறவுகளை சேர்த்து வாழ்வது, உறவுகளை சேர்த்து வாழ்வது அது வாழ்க்கையை கூட்டும், உறவுகளை சேர்த்து வாழ்வது வாழ்க்கையை கூட்டும் என்பதாக ஹதீஸில் வந்திருக்கு. அப்ப இந்த ஹதீஸின்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் உறவுகளை சேர்த்து, உறவுகளை சேர்த்து வாழ்றதுன்னா என்ன, அவங்களுக்கு கொடுத்து வாழ்றது. சேர்த்து வாழ்றதுன்னா என்ன, போய் போய் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு வர்றது இல்லை. இப்ப உறவுகளை சேர்த்து வாழ்றதுன்னு சொல்லுவாங்க, என்ன சேர்த்து வாழ்றதுன்னா என்ன, அவங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா அவங்கள ஆக்கி பொங்க சொல்லி சாப்பிட செஞ்சுட்டு நல்லா தின்னுட்டு வந்துட வேண்டியது. இது வந்து இந்த காலத்துல வந்து விளங்கி வச்சிருக்கிறது. ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க உறவுகளை சேர்த்து வாழ்வதுன்னு சொன்னாங்களே, என்ன அர்த்தம் அதுக்கு, நம்ம கொடுக்கறது, நம்ம ஆக்கி எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்து அவங்களோட உட்காந்து சாப்பிடுறது, அவங்களுக்கு சிரமமான நேரங்களை நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறது. புரியுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி உறவுகளுக்கு கொடுப்பது, உறவுகளுக்கு செய்யும் பொழுது வாழ்க்கை வந்து கூடும் அப்படின்னு இந்த ஹதீஸ்ல இருக்குது. அப்ப நம்ம இப்ப படிக்கிறோம், அகீதால படிக்கிறோம் நம்ம இந்த மாதிரி, அதாவது நம்முடைய வாழ்க்கை என்பது முடிவு செய்யப்பட்டது தானே, அது எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தானே, கூடாது குறையாதுன்னு படிக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேள்வி அல்லது ஒரு சந்தேகம் வரலாம். ரசூல் சுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில் பாருங்க, அதுக்கு தான் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர் உறவுகளை சேர்த்து வாழ்வதும் அல்லாஹுடைய விதியில் எழுதப்பட்ட ஒன்று. எப்படி அவருக்கு வாழ்க்கை அவருடைய விதியில எழுதப்பட்டிருக்கிறதோ அதே போல உறவுகளை சேர்த்து வாழ்வதும் அவருக்கு விதியில எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த விதியில எப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய கால அளவு எழுதப்பட்டிருக்கிறதோ அதே போல இந்த மனிதர் உறவுகளை சேர்த்து வாழ்வார். புரியுதுங்களா? அதனால அவருடைய வாழ்க்கை இவ்வளவு நீளமானது. ரெண்டுமே சேர்த்து எழுதப்பட்டது. ஒரு மனிதர் உறவுகளை சேர்ப்பதோ அல்லது வேறு எந்த நன்மையை செஞ்சாலும் சரி, அதுவும் அவருடைய விதியில எழுதப்பட்ட ஒன்றுதான். சரியா? இங்க பாருங்க, அதாவது நேற்று நம்ம ஒரு ஹதீஸ் படித்தோம், அதாவது உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல நம்ம வந்து இந்த வாழ்க்கைக்காக வேண்டி, அதாவது எனக்கு நீண்ட வாழ்க்கை கொடு, அந்த மாதிரியான துவாக்கள் கேட்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பல. சரி, அப்ப சீக்கிரமா என்ன மூத்தாக்க, அப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்க கூடாது. புரியுதுங்களா? அது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கால அளவுல அது வரும், அதை பத்தி நம்ம சிந்திக்க கூடாது. ஆனா அல்லாஹு சொல்லி அலா நபீன முஹம்மத், இமாம் நஸ்ஈ ரஹிமஹுல்லா அவங்க அறிவிக்கிறாங்க, அம்மார் இப்னு யாசிர் என்ற சஹாபியின் மூலமாக ஒரு ஹதீஸ். அதாவது இந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் மறுமையுடைய காரியத்தோடு தொடர்புடையதாக இருக்குமேனால், வணக்க வழிபாட்டோடு தொடர்புடையதாக இருக்குமேனால், அப்ப இந்த துன்யாவை நம்ம விரும்பலாம், அல்லது இந்த துன்யாவிலிருந்து போறதை நம்ம விரும்பலாம். துன்யாவை துன்யாவுக்குன்னு விரும்பக்கூடாது. துன்யாவை உதாரணத்துக்கு வசதியை விரும்புறீங்க, காசு பணத்தை விரும்புறீங்க. காசு பணத்தை எதுக்கு விரும்புறீங்கன்னு கேட்டா, அப்பதான் பெரிய வீட்டுல குடியிருக்கலாம், அப்பதான் பெரிய கார் வாங்கலாம், அப்பதான் வந்து தினைக்கும் பிரியாணியா சாப்பிடலாம், அப்பதான் வந்து நிறைய டிரெஸ் வாங்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றீங்க. ஒருத்தர் வசதியை விரும்புறாரு, எங்க வசதியை விரும்புறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறோம். அவர் சொல்றாரு, வசதி இருந்தா ஏழைகளுக்கு கொடுக்கலாம், ஜக்காத் அதிகமா கொடுக்கலாம், சதக்கா அதிகமா கொடுக்கலாம், மிஸ்கின்களுக்கு கொடுக்கலாம், எதீம்களுக்கு கொடுக்கலாம், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கலாங்கிறாரு. இப்ப இந்த ரெண்டு பேர்ல யார் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்? இரண்டாவது நபர். புரியுதா? ரெண்டு பேருமே துன்யாவை விரும்பினாங்க. வித்தியாசம் என்ன? முதல்ல உள்ள மனிதர் துன்யாவை துன்யாவுக்காக விரும்பினார். அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய பார்வையில அவர் ரொம்ப அற்பமான மனிதர். அவருடைய நோக்கமும் அற்பமானது, அவருடைய முயற்சிகள் எல்லாமே வீணானது, அற்பமான ஒன்று. இரண்டாவது ஒரு மனிதர் யாரு துன்யாவை விரும்பினாரு, துன்யாவுக்காக கஷ்டப்பட்டாரு, ஆனா நோக்கம் அந்த துன்யாவை கொண்டு ஆகிரத்தை சம்பாதிப்பதாக இருக்கிறது. இந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மனிதர். இப்போ துல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமி முழுக்க ஆட்சி பண்ணாங்க. கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பயணம் செஞ்சு ஜிஹாத் பண்ணி அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தை பரப்பினாங்க. அப்போ அவர்கள் வந்து, நான் ஏன் இப்படி படையெடுத்து போகணும், இவ்வளவு தூரம் போய் சிரமப்படணும், இவ்வளவு நாடுகளை வெற்றி கொள்ளணும், என்கிட்ட இருக்கிற நாடுகளே போதாதா, நான் இபாதத்தில் இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினைக்கிறார். அப்புறம் அல்லாஹ்வின் புறத்தில் அவருக்கு சொல்லப்படுகிறது, அல்லாஹுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக நீங்கள் புறப்படுவீராக, அல்லாஹ்வின் அடியார்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக. அப்போ ஒரு மனிதர் படையெடுத்து போனாலும், ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று போனாலும், அதன் மூலமாக அல்லாஹுடைய அடியார்களை மக்கள் அல்லாஹுடைய அடியார்களை தீனின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக என்று இருக்குமேனால் அதுவும் இபாதத்தா மாறிடு. தன்னுடைய ஆட்சியை பெரிதுபடுத்தணும், மக்களை அடிமையாக்கணும், தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய பேர் புகழ் வாங்கணும் என்று இருந்தால் அது துன்யா குப்பையாயும். வித்தியாசம் புரியுதுங்களா இல்லையா? அப்ப துன்யாவை விரும்புறது தப்பு என்று சொல்லப்படல. துன்யாவை வெறும் அற்ப துன்யாவுடைய காரணத்துக்காக மட்டும் விரும்புறது, அதுதான் வந்து அல்லாஹ்விடத்தில் வெறுக்கப்பட்ட ஒன்று. மார்க்கத்தில் ஒரு தர சாதாரண ஒரு, அதாவது ஒரு மூமின் செய்யக்கூடாத ஒரு எண்ணம், ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு எண்ணம். இப்ப ஏன் நம்ம இந்த விஷயத்தை சொல்றோம்? இப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கை முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சில நேரங்களில் இந்த வாழ்க்கையை குறித்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சில துஆக்கள் சொல்லி கொடுத்துருக்கிறான். எப்படி? யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் வாழ்றது எனக்கு நன்மையாக இருக்குமேனால் என்னை இந்த உலகத்தில் வாழவும், யாழ்லாம் எனக்கு மௌத்து நல்லதாக இருக்குமேனால் எனக்கு மௌத்து கொடுக்கும். அப்ப என்ன அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு? அல்லாஹும்ம பிஇல்மிக அல்கைப் வ குத்ரதிக அலல் கல்க், உன்னுடைய மறைவான ஞானத்தை கொண்டு கேட்கிறேன், படைப்புகளின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன். அஹ்யினி மா அலிம்த அல் ஹயாத் கைரன், எனக்கு இந்த துன்யாவுடைய வாழ்க்கை கைரா இருக்கும். கைரனா என்ன? நன்மை. நன்மைனா அதிகமா உன் பக்கம் நெருங்குவதற்கு அது ஒரு சபபாக இருக்கின்ற வரை என்னை இந்த துன்யால வாழவும். வத்த ஒப்பனி இத அக்காணத்தில் ஒப்பா சொல்லி ஹைரா, மௌத்து எனக்கு நன்மையாக இருக்குமேனா, அதாவது இனிமே நான் வாழும் பொழுது நன்மைகள் செய்ய முடியாது அல்லது நான் பாவத்திருப்பக்கு போயிடுவேன் அந்த மாதிரி இருக்குமே ஆனால் எனக்கு மௌத்தை கொடு அப்படின்னு துவா. புரியுதுங்களா? இப்ப பாருங்க நல்ல கவனிங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இந்த துவாவை வெளிரங்கத்துல வெளிப்படையா நம்ம பார்க்கும் பொழுது ஓ இந்த மாதிரி துவா செய்யறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது, நம்ம செய்யறோம். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹூ தாலா ஒரு நேரத்தை முடிவு செஞ்சிருந்தாலும் நம்ம பயந்து அல்லாஹ்விடத்துல துவா கேட்கும் பொழுது அடுத்து வாழ்றது நமக்கு பிரச்சனையா இருக்கும்னா அல்லாஹ்ட்ட மௌத்த கொடுன்னு கேட்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் 40 வயசு 30 வயசுக்கு மேல வாழ்ந்தா அவர் வந்து பிரச்சனைக்கு ஆளாயிடுவாரு, அதாவது தீன விட்டு போயிடுவார் அந்த மாதிரி இருக்குது. இப்ப இவர் துவா கேட்டுக்கிட்டே வர்றாரு, அப்ப அல்லாஹ் அவரை 30 வயசுலேயே கூட்டுப்பானா, 10 வயசு போய் எடுத்துருவானா? இந்த ஹதீஸினுடைய வெளிப்படைய பார்க்கும் பொழுது சில பேர் புரியறவங்க அப்படி புரியலாம். புரியுதா இல்லையா? இங்க பாருங்க, எப்போதுமே ஹதீஸுகளுடைய குறிப்பா இந்த மாதிரி துவாக்கள் இருக்கா, இதனுடைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? அதுல அந்த வெளிப்படையான அர்த்தத்துல எந்த தப்பும் இருக்காது. ஆனா நோக்கம் என்னன்னு சொன்னா அந்த ஹதீஸுக்குள்ளார ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த ஹதீஸுக்குள்ளார ஒரு அர்த்தம் இருக்கும், அது நமக்கு நோக்கம். இப்ப இந்த ஹதீஸ் இந்த துவாவின் மூலமாக என்ன நோக்கம் என்றால், அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்துல பயத்தை தக்வாவை ஏற்படுத்துகிறார். இந்த துவாவின் மூலமாக நோக்கம் என்ன, இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன? தக்வாவை. முஃமினே உன்னுடைய வாழ்க்கையை நீ நன்மைக்கு சாதகமாக ஆக்கிக்கொள். இந்த வாழ்க்கைய இப்ப இந்த துவாவை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அல்லாஹ்ட்ட, எப்படி கேக்குறீங்க? அஹ்யினி மா அலிம்தல் ஹயாத் கைரல்லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாது கைரல்லி அப்படினு சொல்லி. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இப்ப இந்த துவாவை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுல இன்னொரு ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். குறிப்பா இந்த மாதிரி துவாக்களை, இந்த துவாக்கு இருக்கா, இந்த துவாவை எப்போது கேட்பதென்றால், ஒரு முஸ்லிம் அவன் ஒரு சில நேரங்களில் வாழ்க்கையில் தடைவடைஞ்சிடான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மற்ற பயன்களையும் கேட்டிருப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே தடைவடையக்கூடாது. சே வாழ்ந்தது போது இனிமே என்ன, அந்த மாதிரி ஒரு முஸ்லீமே நினைக்க கூடாது. புரியுதா இல்லையா? ஏன் இன்றைய ஒரு நாளையில நீங்க 5 நேர தொழுகிய தொழுது ஒரு சில திக்ருகள் இஸ்திக்ஃபார செஞ்சா கூட அதனுடைய அருமை இருக்குதே, இந்த உலகத்தினுடைய பல 1000000000 கோடிகளை விட சிறந்தது ஆகிரத்துல போனா உங்களுக்கு தெரியும். இப்ப நமக்கு அமல்களுடைய வேல்யூ மதிப்பு தெரியாததுனால நம்ம இந்த வாழ்க்கையை வந்து மதிக்காம இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் எது? காசு, துட்டு, பணம், கட்டுக்கட்டா படத்தை பார்த்துட்டா, சாப்பாடு கூட தேவையில்லை காசை பார்த்துட்டா இல்லையா, காசு பணம் அதனுடைய வேல்யூ தெரியறதுனால மண்டை ஃபுல்லா தான் உடச்சு பார்த்தா என்ன இருக்கு மண்டையில, துன்யா காசு. இப்ப அதனால நல்ல உதாரணத்துக்கு ஒரு பெரிய பணக்காரன் அவன்கிட்ட போய் மூத்து நீ மூத்தா இதான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்க, அவன் சொல்லுவான், ஏன் எனக்கு என்ன கேடாமா, ஒரு பெரிய பணக்காரர் வசதியானவர் நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்றவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் என்னப்பா நீ மூத்தா இல்லையா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், எனக்கு என்ன கேடா, நான் எதுக்குடா மூத்தா போனோம், நானே இன்னும் 100 வருஷத்துக்கு மருந்து சாப்பிட்டு வாழலாமான்னு பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறேன் அப்படிமா. இதே ஒரு பக்கீர் ஏழை ரொம்ப கஷ்டப்படுறான்னு வச்சுக்கங்க, அவன்கிட்ட போய் என்னடா அவங்க வாழ்ந்து என்னங்க பண்ண, சாவும் வரமாட்டேன்னு வந்தாவது செத்து போயிடலாமா, புரியுதா இல்லையா? அப்ப மக்கள் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க, வறுமையில இருந்தா வாழ்றதுக்கே நம்ம தகுதி இல்லை, செல்வத்தில் இருந்தா நம்ம வாழ்றதுக்கு தகுதின்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க துன்யாவை இந்த வாழ்க்கைய வெறும் துன்யாவுக்குன்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க, ஆகிரத்துக்குன்னு விளங்கி வைக்கல. ஆகிரத்துக்குன்னு விளங்கினவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி அவங்க ஒருபோதும் இந்த வாழ்க்கையிலிருந்து சடைய மாட்டார்கள், தளிப்படைய மாட்டார்கள். காரணம் என்ன? அவங்க ஆகிரத்துடைய அமல செய்து கொண்டே இருக்க போகிறார்கள். ஏழையா இருந்தாலும் தொழுக போறாரு, திக்ர் செய்ய போறாரு, குர்ஆன் ஓத போறாரு, இஸ்திக்ஃபார் செய்ய போறாரு, அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்க போறாரு, அமல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க போறாரு. செல்வந்தரா இருந்தாலும் அப்படித்தான். ஒரு முஸ்லீம் ஆகிரத்துக்காக வாழக்கூடிய ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவர் செல்வந்தரா இருக்கின்ற காரணத்தினால துன்யாவை விரும்பவும் மாட்டாரு, அவர் ஏழையா இருக்கின்ற காரணத்தினால துன்யாவை வெறுக்கவும் மாட்டார். விளங்குதுங்களா? ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவர் செல்வந்தர் என்ற காரணத்தினால இன்னும் கொஞ்ச நாள் துன்யாவில் நம்ம சந்தோஷமா வாழலாமே அப்படின்னு நினைக்கவும் மாட்டாரு. அல்லது வறுமையில நோய் நொடியில கஷ்டப்படுறதுனால நம்ம சீக்கிரமா மௌத்தா போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்க மாட்டார். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹுவை பயந்த மறுமையை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எப்ப அவர் வாழ ஆசைப்படுவார்னா அமல்கள் அதிகமா செய்யும் போது இன்னும் அதிகமா வாழணும்னு ஆசைப்படுவார். அவரு அமல்கள் அதிகமா செய்யறதுக்காக ஆசைப்படுவார். எங்க பாவத்துல சிக்கிக் கொள்வோமோ என்ற பயம் வரும் பொழுது யாருலாம் எனக்கு பாவத்துல சிக்கக்கூடிய சூழ்நிலை வேணா என்ன நீ கூப்பிட்டுக்கிறதே அதை விட நல்லது. என்ன நீ அந்த மாதிரி பாவத்துல நான் விழுகுவதற்குள்ளார என்னுடைய ஈமான்ல பலவீனம் ஏற்படுறதுக்குள்ளார நான் மௌத்தாகிறது நல்லது அப்படின்னு அவர் துவா செய்வார். இந்த துவாவுடைய அர்த்தம் புரிஞ்சுங்களா? அப்ப இந்த துவாவுடைய கருத்து என்ன? மறுமையை பற்றிய பயம், ஆகிரத்தை பற்றிய பயம், அல்லாஹுடைய ஈமானுடைய நிலையை பற்றிய பயம், தன்னுடைய தக்வாவை பற்றிய பயம், தன்னுடைய அமலை பற்றிய பயம். விளங்குதுங்களா? அதாவது துன்யா அவர் இந்த துன்யால வாழும் பொழுது அவர் ஆகிரத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அமல்களை செய்யறாரு செய்யறாரு செய்யறாரு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தான், இன்னும் அமல் செய்யணும், நேற்றை விட இன்னைக்கு அதிகமா, அடுத்த நாள் வரும் பொழுது நேற்றை விட இன்னைக்கு அதிகமா, இந்த மாதிரி அமல்கள் முந்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் நேற்றைய நாளை விட இன்றைய நாள்ல நான் அதிகமா அமல் செய்தனா என்று அவர் சந்தோஷமா இருப்பார். இப்ப அவருக்கு சில பிரச்சனைகள் வருது, சோதனைகள் வருது. அந்த சோதனைகள் நல்லா கவனிச்சு கொள்ள வேண்டும். அந்த சோதனைகள்னால துன்யாவுக்கு டேமேஜ் ஏற்படுறதுனால அவர் மௌத்த விரும்ப மாட்டார். அந்த சோதனையினால அவருக்கு தீனுக்கு டேமேஜ் ஏற்படுதுன்னு வச்சுக்க, அவருடைய மார்க்க பற்றின பிரச்சனை வருதுன்னு வச்சுக்க, யா அல்லாஹ் இவ்வளவு காலம் நான் உன்னை ஈமான் கொண்டு தக்குவாவோட பயபக்தியா வாழ்ந்தேன், இப்ப என்னுடைய வாழ்க்கையில பல சோதனைகள்ல அந்த தக்குவாவை என்னால கடைபிடிக்க முடியாம போகுது, அந்த தக்குவா குறைஞ்சிக்கிட்டு வருது. யா அல்லாஹ் எனக்கு அந்த நிலைமை வேணும், எனக்கு எனக்கு தக்குவா கூடும் என்று இருந்தால் என்ன வாழ வேண்டும், புரியுதா? எனக்கு தக்குவா குறையும் என்று இருந்தா அந்த நிலை எனக்கு வேணாமல்லா என்ன நீ கூப்பிட்டுக்க. அப்ப தன்னுடைய தக்குவாவை பற்றி பயத்தை பற்றிய தன்னுடைய தக்குவாவை பற்றிய ஒரு பயம், அந்த ஒரு ஈமானிய விழிப்புணர்வை துவா கேட்பவருக்கு ஏற்படுத்துகின்ற நோக்கம் இந்த துவாவுடைய நோக்கம். இந்த துவாவுடைய அர்த்தம் எப்படி கிடையாது? அப்ப வந்து நம்ம அதாவது இந்த மாதிரி துவா செய்யறதுனால நமக்கு வாழ்க்கை கூடிடும், புரியுதுங்களா? இந்த மாதிரி துவா செய்யறதுனால வாழ்க்கை குறைஞ்சிரும், அந்த அர்த்தம் அல்ல. அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் துவா செஞ்சு அடுத்த விஷயம் இந்த துவாவுடைய இந்த துவாவை கேட்பதனால் ஏற்படக்கூடிய பலன், இந்த மாதிரி ஒருத்தர் துவா கேட்கிறாரு, அப்ப அல்லாஹ் அவருக்கு அவர் ஹயாத் நீடிச்சுக்கிட்டே போகுது, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என் நன்மைக்காக வேண்டி வாழ வச்சிருக்கிறான் என்று என இவர் துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நன்மையின் பக்கமே இவருடைய கவனம் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி துவா கேட்டுக்கிட்டே இருக்காரு, அவருக்கு மௌத்துடைய அறிகுறி வருது. உதாரணத்துக்கு சரியா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன தன் பக்கம் கூப்பிடுறான், இனி நான் வாழ்ந்தால் எனக்கு அது ஈமானுக்கு பிரச்சனைங்கிறதுனால அல்லாஹ் என்னுடைய துவாவை அக்செப்ட் பண்ணி கூப்பிடுறான். அப்ப அந்த விதியின்படி தான் எல்லாம் நடக்கும். ஆனா இந்த துவா கேட்கறதுனால அந்த விதியை பொருந்தி கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், புரியுதா இல்லையா? எல்லாமே விதியின்படி தான் நடக்குது. ஆனா இந்த துவாவை அவர் கேட்டுட்டு இருக்கிறதுனால இப்ப திடீர்னு அவருக்கு உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கடைசி நிலைமைக்கு போறாருன்னு வச்சுங்க, இப்ப அவர் அந்த துவாவை நினைச்சு பார்ப்பார், இனி நான் வாழ்ந்தா எனக்கு அது ஈமானுக்கு நல்லதா இருக்காது என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு இந்த ஈமானுடைய நிலையிலேயே அல்லாஹ் என்னை அழைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், நான் உன் பக்கம் வர்றதுக்கு ரெடியா இருக்கேன். யா அல்லாஹ், நான் உன் பக்கம் வர்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீ என்னை என் மீது சந்தோஷப்பட்ட நிலையிலே என்னை அழைத்துக்கொள், நானும் உன் மீது சந்தோஷப்பட்ட நிலையிலே ஒரு இடத்துல வர ரெடியா இருக்கேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகின்றானோ அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புகிறான். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு, மன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹுவை சந்திப்பதை வெறுப்பாரோ அல்லாஹும் அவரை சந்திப்பதை வெறுத்து விடுகிறான். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்களுடைய மனைவி நம்முடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப ஷார்ப்பானவங்க, புரியுதா? அவங்க ஒருத்தருடைய மூளைய உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்தா கூட எல்லாரும் அறிவாளி ஆயிடலாம். அப்ப அவங்க எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. ஏன்னா அவங்க அல்லாஹ்வுக்காக ஆகிறதுக்காக வாழ்ந்தாங்க. இப்ப அவங்க கேட்கிறாங்க, யாரோ சூழல்லா என்ன சொல்றீங்க நீங்க, எங்களுக்கு மௌத்து யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு ஓப்பனா பேசுறாங்க பாருங்க. எங்களுக்கு யாருக்குமே மௌத்து பிடிக்காத ரசூல்லா. இந்த ஹதீஸுடைய வார்த்தையை பார்த்தா என்ன அர்த்தம் வருது? அதாவது மௌத்த விரும்பணும்னு வருது, மௌத்த வெறுத்தா பிரச்சனைன்னு வருது. ஹதீஸுடைய வெளிப்படையை பார்த்தா அப்படி வருது. ஒப்பனா கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யார் ரசூலுல்லா யாருக்கு மௌத்து விருப்பமா இருக்கும், யார் மௌத்து விரும்புவான்னு சொல்லிட்டு. நம்ம சொன்ன பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, வெளி வாக்கியத்தினுடைய வெளி வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனா அதனுடைய உள்ள அர்த்தம் வந்து இன்னொன்னா இருக்கும், இன்னொன்னா அதுக்கு முரண்பட்டதா இருக்காது, புரியுதா? அதிலிருந்து உண்டான ஒரு ஆழமான கருத்தா இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அல்ல அர்த்தம், நீங்க புரிந்து கொண்ட மாதிரி இல்லை இதற்குரிய அர்த்தம். அப்ப என்ன அல்லாஹ்வுடைய தூதரே இதற்கு என்ன இதற்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா ஒரு மனிதர் வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், மௌத்த பத்தி யாரும் நம்ம நினைக்கிறது இல்ல, புரியுது? இப்ப காலையில எந்திரிச்சோடனே நான் இன்னைக்கு சாயந்தரமே மௌத்தா போயிருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க வர்றோம், என்னம்மா யாராவது அப்படி நினைக்கிறீங்களா? பொதுவா மௌத்தா போவோம்னு ஒரு முஸ்லீமுக்கு என்ன இருக்கும், சஹாபாக்கள் மாதிரியா இருக்கணும், காலையில இருந்தா இன்னைக்கு சாயந்தரம் மௌத்தா போயிருவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு தௌபா கேட்டுட்டு ஹக்கெல்லாம் கொடுத்துட்டு கடன் எல்லாம் கொடுத்துட்டு கரெக்டா எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்போம். நம்ம முடிஞ்சா இன்னைக்கு ஒரு 10,000 ஒருத்தர கடன் வாங்குமான்னு தான் பார்ப்போம். நம்ம எப்படி இன்னைக்கு யாரையாவது அமுக்க முடியுமா அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம், நல்லா பாதுகாக்கணும். அப்ப நம்ம பேசாம இருக்கிறோம், புரியுதா? அமல் செய்யறோம், ஆகிரத்தை பத்தி நினைக்கிறோம், சொர்க்கத்தை கேட்கறோம், இருந்தாலும் நம்ம மௌத்தா போயிடும், நம்ம மௌத்தா போயிடும், நான் இன்னைக்கு போய் அல்லாஹ்வை பார்க்கணும், அந்த மாதிரியா இருக்கிறோம் நம்ம, இருக்கிறது இல்ல, புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இதை சொல்லல ஆயிஷா, நான் சொன்னது என்னவென்றால் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், நல்லா வாழ்றார், சுகமா வாழ்றாரு, படிக்கிறாரு, வியாபாரம் செய்யறாரு, தொழில் செய்யறாரு, உடல்நிலை சுகமா இருக்குது, இருந்துகிட்டே இருக்கிறாரு, அமல் செய்யறாரு, எல்லாம் செஞ்சுட்டே இருக்காரு. இப்ப அவருடைய வாழ்க்கை ரெண்டு விதத்துல, ஒன்று நல்லா வாழ்ந்துட்டார் 60-70 இந்த மாதிரி வயசு ஆகிட்டே இருக்குது, அப்புறமா கடைசியில படுத்த படுக்கை ஆகிறார், புரியுதா இல்லையா? அப்ப கண்டிப்பா இப்ப அடுத்து இவருடைய நிலை என்ன, வயோதிகம் வந்துருச்சு, அடுத்த நிலை என்ன, அப்ப அந்த மௌத்துடைய அறிகுறியும் தென்பட ஆரம்பிச்சு. இந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், இந்த துன்யாவை என்னை நீ வாழ வச்சு, அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நான் உன்னிடத்துல வரக்கூடிய நேரம் வந்துருச்சு, யா அல்லாஹ் நான் உன்னை சந்திப்பதை விரும்புகிறேன். இந்த மனநிலை அவருக்கு வரணும், புரியுதா? அப்படி இருந்தால் அல்லாஹும் சந்தோஷப்பட்ட நிலையில அவருடைய ரூஹ கைப்பற்றி தன் பக்கம் அழைத்துக் கொள்வோம். அதே போல இன்னொரு மனிதர் வாழ்ந்துகிட்டே இருக்கிறார், வாலிபர் தான், ஆனா அவருக்கு திடீரென்று நோய் ஏற்பட்டுருச்சு. இப்ப எத்தனையோ பேர் கேன்சர்ல மூத்தா போறாங்க, வேற வேற நோய்கள்ல மூத்தா போறாங்க. அப்ப அந்த மாதிரி படுத்து படுக்கையில் ஆயிட்டார். 20 வயசு தான், 30 வயசு தான், 40 வயசு தான். பொதுவாக அந்த நேரத்தில் உடல் திடகாத்திரமானவங்களுக்கு மரணம் வர்றதில்லை. நோயில் படுத்துட்டு இப்போ மரணத்தை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். புரியுதா? இன்னும் 10 நாள் வரைக்கும் தான் இவருடைய இந்த உறுப்பு வேலை செய்யும், இன்னும் 5 நாள் வரைக்கும் தான் இந்த உறுப்பு வேலை செய்யும். ஒரு ஒரு உறுப்பா சேர இருந்துகிட்டே வந்துருக்கோம். இப்போ இந்த நேரம், இந்த மாதிரி நேரம், மூத்துடைய நேரம், இந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் பரவாயில்லை, என்ன இந்த வாலிப வயசுலேயே நீ கூப்பிட அல்ஹம்துலில்லாஹ், நான் உன்னை சந்திக்க சந்தோஷத்தோட தயாரா இருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த ஈமானி நிலைக்கு வந்துட்டார்னா கண்டிப்பா அல்லாஹும் அவரை மன்னித்து அவரை சந்திப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆயிஷா, நான் இதைத்தான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு, யாரை சந்திப்பு யார் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகின்றார்களோ அல்லாஹும் அவர்களை சந்திப்பதை விரும்புகின்றான். யார் அல்லாஹுவை சந்திப்பதை வெறுப்பார்களோ அல்லாஹும் அவர்களை சந்திப்பதை வெறுப்பான். புரியுதுங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? யார் அந்த கடைசி வாழ்க்கையில இந்த கட்டத்துக்கு வந்துடுறாங்க, இப்ப திடீர்னு எத்தனையோ பேர் போயிட்டே இருக்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுது, அவ்வளவுதான், இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருப்பாரு, அவருக்கு நினைவுலாம் இருக்குது, ஆனா சக்கராசால் நல்லா தெரிஞ்சிருச்சு, இனிமே இவர் பிழைக்க மாட்டாருங்கிறாங்க, அவ்வளவுதான், பதறக்கூடாது துன்யால நம்ம அல்லாஹ் நமக்கு எதை விதிச்சிருக்கிறானோ அதுக்கு நம்ம தயாராயிடும். பாவத்தை தெரியல, புரியுதா இல்லையா? பாவத்தை நம்ம பயப்படணும், பாவத்தை விட்டு விலகணும், பாவத்தை விட்டு விரண்டு ஓடணும் அல்லாஹ்வின் பக்கம். புரியுதா? ஹைப்ப விஷயத்துக்கு திரும்ப வாங்க. அப்ப நம்ம சில நேரங்கள்ல துன்யாவை விரும்புவதாக இருந்தாலும், சில நேரங்கள்ல மௌத்தை விரும்புவதாக இருந்தாலும், அது ஆகிரத்துக்காக இருக்குமேயானால் அதற்காக துவா செய்யலாம். அதான் நம்முடைய நோக்கம். அவர்களுக்கு அல்லாஹுத்தல தவணையை நிர்ணயித்து விட்டான் என்று இருக்கும் பொழுது, அதுக்கு அந்த ஹதீஸ் நம்ம சொல்லும் பொழுது, துன்யாவுக்காக துன்யாவை தேடுவதையும் விரும்புவதையும், துன்யாவுக்காக வாழ்வதையும் தான், வாழ்க்கையை தேடுவதையும் தான் அல்லாஹ்வுடைய சுகசுல்லாசனம் தடுத்திருக்கிறாங்க. மற்றபடி நீங்க துன்யாவுடைய வாழ்க்கைய ஆகிரத்துக்காக வேண்டி விரும்பினார், துன்யாவுடைய வாழ்க்கைய ஆகிரத்துக்காக வேண்டி விரும்பினா, அப்ப நீங்க வாழ்க்கைக்கு துவா கேட்கலாம், அல்லது ஆகிரத்துக்கு போயிடுறதுதான் உங்களுக்கு ஈமானுக்கு சேஃப்டி என்று விரும்பினா நீங்க மௌத்த கேட்கலாம். புரியுதா? யாரும் எப்படி கேட்கணும்? யாரெல்லாம் எனக்கு மௌத்து நன்மையாக இருக்குமேனால் மௌத்த கொடுத்து, எனக்கு ஹயாத்து நன்மையாக இருக்குமேனால் ஹயாத்து கொடு. இப்ப உதாரணத்துக்கு முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யாரெல்லாம் எனக்கு இந்த துன்யால வாழ்றது கண்டிப்பா நான் இந்த துன்யால வாழ்றத விரும்பினேன், இந்த துன்யால வாழ்றத விரும்பினேன், ஆனா உனக்கு தெரியும் என்ன காரணத்துக்காக விரும்பினேன்னு சொல்லி. எப்படி சொல்றாங்க? இந்த துன்யால வாழ்றத நான் விரும்பினேன், ஆனா உனக்கு தெரியும் நான் என்ன காரணத்துக்காக விரும்பினேன்னு சொல்லி சொல்லிட்டு மூணு காரணத்தை சொன்னாங்க. ஒன்னு, கடுமையான வெயில் காலத்துல நோம்பு வைக்கணுங்கிறதுக்காக விரும்பினேன், நீண்ட பகலுடைய அந்த வெயில் காலத்துல நோம்பு வைக்கணும்னு விரும்பினேன், நீண்ட இரவுகளுடைய குளிர்காலத்தில் நின்று வணங்க வேண்டும் என்பதற்காக விரும்பினேன், அறிஞர்களுடைய சபையில போய் ஆளுங்களுடைய சபையில போய் அவங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து மார்க்கத்தை படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விரும்பினேன். இதை தவிர நான் எதுக்கும் துன்யாவை விரும்பவில்லை என்பது உனக்கு தெரியல. மூத்துரிய நேரத்தில் சொன்னான். இப்ப அடுத்து இன்னொரு ஒரு சந்தேகத்துக்கும் நம்ம வந்து விளக்கம் தெரிஞ்சாகணும். அது என்ன? இப்ப சில பேர் வந்து நேர்ச்சி செய்யறாங்க, புரியுதா? அதுவும் தமிழ்நாடு நம்ம இந்தியாவில் வந்து சொல்லவே வேண்டியதில்லை. நேர்ச்சி வந்து எப்படி செய்வாங்க? யாருலாம் என் புள்ள வந்து கப்பலுக்கு போயிடுச்சுன்னா நாகூர்ல போய் மொட்டடிச்சுட்டு வந்துடுறேன், அல்லது எனக்கு என் பிள்ளைக்கு வந்து புள்ள பிறந்துருச்சுன்னு சொன்னா பிறந்த உடனே கூட்டிட்டு வந்து நாகூர்ல கோழி வாங்கி விட்டுருக்கேன். அப்படி தானம்மா செய்யறாங்க? எப்படி செய்யறாங்க? இன்னும் இதுக்கு மோசமான செய்யறாங்க. நல்லா பாதுகாக்க சரியா? எல்லாம் ஷிர்க். ஒருத்தர் துவா கேட்கிறாரு, எப்படி துவா கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் எனக்கு 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் நான் ஒரு 2 பிஸ்கெட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன் அப்படின்னு துவா பண்ணுறேன். எப்படி சொல்கிறாரு, எனக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் ஒரு 10 பிஸ்கெட்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு துவா பண்ணுறாரு. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இந்த கஞ்சனவு இருக்கானுள்ள கஞ்சனவு கருமிங்க, இது அந்த கஞ்சனவு செய்கிற வேலை தான் இது. எது இந்த மாதிரி நேர்த்தி செய்யறது யார் செய்யற வேலை, இந்த தர்மமே கொடுக்காம இருப்பான் பாருங்க, அவன் தான் இப்படி நேர்ச்சி பண்ணுவான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான நேர்ச்சிகளை தடுத்தார். அன்னஹு நஹா அனில் நத்ரி, இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் அறிவிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ச்சிகளை தடுத்தார்கள். நேர்த்தி செய்யறது கூட, புரியுதா இல்லையா? இந்த நேர்ச்சியினால ஒண்ணுமே நடக்காதுன்னா, இந்த நேர்ச்சி எந்த நன்மையையும் கொடுக்காது, இந்த நேர்ச்சியின் மூலமாக கஞ்சனை அல்லாஹு தஆலா செலவழிக்க வைக்கிறார். இப்படிப்பட்ட நேர்ச்சியின் மூலமாக கஞ்சனை அல்லாஹ் செலவழிக்க வைக்கிறார். சரி, அப்ப நல்லவர்கள் என்ன செய்வார்கள், சாப்பாடை வாங்கிட்டு போய் ஒரு 10 ஏழைக்கு கொடுத்துட்டு, ரஹ்மானே உன்னுடைய பசித்த அடியார்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன், உன்னுடைய பொருட்டால் இதை ஏற்றுக்கொண்டு இப்ப நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுல்லாம் அப்படி துவாசம். எப்படி செய்ய மாட்டார்கள், யாருன்னா நீ எனக்கு முதல்ல வேலையை கொடு, அப்புறமா நான் 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இது யார் செய்வா, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஞ்சர்களை அல்லாஹ் இப்படி செய்ய வைப்பான். ஏன்னா அவன் சாப்பாடே கொடுக்க மாட்டான், அவன் தர்மமே கொடுக்க மாட்டான், நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டான். புரியுதா? சிவான் யா அல்லாஹ் எனக்கு வந்து அங்கே காலேஜில் சீட் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் நான் ஒரு 3 நோன்பு வைக்கிறேன். நோன்பே வைக்க மாட்டான் அல்லாஹ் பார்த்தா, இவன் நோன்பே வைக்காமல் இருக்கான். இவன் யாரு, நோன்பே வைக்காத தின்னிறான். காசு கொடுக்காதவன் கஞ்சன, நோன்பு வைக்காதவன் சஹாபாக்களுடைய பிள்ளைகள் சாதாரணமா வச்சிருவாங்க நோன்பு, புரியுதா இல்லையா? அப்ப நோன்பே வைக்காம சின்னி ராமனா ஒருத்தர் இருந்தானா, இவனை நோன்பு வைக்க வைக்கிறதுக்கு அல்லாஹ் எப்படி செய்வான். அப்ப இந்த மாதிரியான நேர்ச்சிகள் இருக்குது, இது ஒன்றும் நடக்கக்கூடியது கிடையாது. இப்ப நீங்க என்ன விளங்கிப்பீங்க, உதாரணத்துக்கு இந்த மாதிரி நேர்ச்சி பண்ணிவிட்டு, ஓகே நான் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி பண்ணேன், எனக்கு நடந்துருச்சு, அதனால நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், புரியுதா? அப்ப நடக்கலன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்கல, உனக்கு நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் படி நீ நேர்ச்சி செஞ்சதுனாலும் நடக்கும். நீ இங்க பாருங்க, அல்லாவுக்காக நேர்த்தி செஞ்சதுனாலயே உனக்கு நடக்கலன்னு சொன்னா, நீ போய் அவுளியாக்கு போய் கோழி வாங்கி கொடுக்குற நேர்ச்சி பண்ணா எப்படா நடக்கும், யோசிச்சு பாத்தீங்களா இல்லையா? எவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க, உங்களுக்கு அது எந்த நன்மையையும் கொடுக்காது, கஞ்சனை அல்லாஹு தஆலா செலவழிக்க வைக்கிறான். இப்ப பாருங்க, எனக்கு தெரிஞ்சு பொதுவாக சொல்றேன், அல்லாஹு ஆலம், இது வந்து தவறா இருந்தால் அல்லாஹ் மன்னிக்கணும், என்னுடைய ஒரு கருத்து. யார் வந்து அல்லாஹுடைய பாதையில அள்ளி அள்ளி கொடுக்கறத நிறுத்துறாங்களோ, அல்லாஹ் பாப்பாங்க இவன்கிட்ட எக்கச்சக்கமா காசு இருக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், இவன் காசு செலவழிக்க வைக்கணும், கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு அவ்வளோதான். நீங்க லட்ச லட்சமா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு ராகத்தா இருக்கும், எவ்வளவு கர்மித்தனம் பண்ணி கையை சுருக்கிறோமோ, அல்லாஹ் எதை நம்மள்ட இருந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ அதை எடுத்தே ஆவாங்க, அல்லாஹ் எதை முடிவு பண்ணிட்டானோ எடுத்தே ஆவான். அப்ப நம்மள்ட நம்முடைய உறவுகளுக்கு வச்சது போக நம்முடைய ஆகிறதுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கோம். நம்முடைய உறவுகளுக்கு வைக்கிறீங்க பாருங்க, உங்க பிள்ளைக்கு உங்க சொந்த குடும்பத்துக்கு, அது போக மிச்ச மீதி உள்ளதை என்ன செய்யணும், ஆகிறதுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும். புரியுதா இல்லையா? மனசே வருதா, வரும்.
என்னதான் இந்த துன்யாவில் இந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் பொதுவாக நான் அடிக்கடி சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் வகுப்பு ஆரம்பிச்சது. இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த நூற்றாண்டு இருக்கலாமா, உலகத்தில் இதுக்கு முந்தைய நூற்றாண்டில் இல்லாத அளவுக்கு பணப்பிசாசு பிடிச்ச உலகமாக இருக்குமா, காசு பிசாசு பணப்பிசாசு, புரியுதா இல்லையா, எல்லாமே மணி மைண்டர், எல்லாம் காசு பணம் காசு பணம் காசு பணம், தொழுதா துவா செஞ்சா மனசில் நிம்மதி வர்றதில்லை, கையில் காசை பார்த்துட்டோம்னா அப்பா பண்ணலாம் தெரியுது இல்லை, மூஞ்சலாம் ஃப்ரெஷ்ஷாகிடுது இல்லையா, என்ன சொல்லுங்க, ஆமாம் கையில் காசு குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் மாதம் முடியும் போது காசு இல்லையா, அவ்வளோதான். நான் அது வந்து என்னங்க கேட்டேன், என் நமக்கு பேஷண்ட்டு கோமா ஸ்டேஜ்லேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி சுத்தமாக புரியவே இல்லை இன்னைக்குடைய கலாச்சாரம், எல்லாம் பாதுகாப்பு. சரி விஷயத்துக்கு வரும், அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மது ரப்பி ஜிதனி இல்மா. அப்போ என்ன நம்ம விளங்கணும், விதி என்பது எழுதப்பட்ட முடிவு செய்யப்பட்ட ஒன்று, புரியுதுங்களா. அப்போ நம்ம எதிர கவனமாக இருக்கணும், ஆகிரத்துடைய அமல்கள்ல கவனமாக இருக்கணும், ஆகிரத்துக்காக வேண்டி தேடுவதில் நம்ம கவனமாக இருக்கணும், மற்றபடி இந்த துன்யாவுடைய விஷயங்களில் எது நமக்கு முடிவு செய்யப்பட்டதோ அதை நோக்கியும் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம், அதை நம்ம வந்து ஒரு டென்ஷனாக ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அதனால நம்ம சோர்வடைஞ்சிடக்கூடாது, விளங்கச்சிங்களா. அப்போ வதரபலஹும் ஆஜானா, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அதே போல இன்னொரு ஹதீஸ்மா, இந்த ஹதீஸ் வந்து உதாரணத்துக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத், இமாம் ஹாக்கிம் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அதனுடைய முதல் இரண்டு பகுதியை வந்து நம்ம கொஞ்சம் விளங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விதியை எதுவும் மாற்றாது துவாவை தவிர, விதியை துவாவை தவிர. அதே போல வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கை வாழ்வு இருக்கிற உங்களுடைய லைஃப் டைம், அந்த லைஃப் டைமை அதிகப்படுத்தாது நீங்கள் உறவுகளுக்கு செய்யக்கூடிய நன்மையை தவிர, புரியுதா அப்படிங்கிறது இந்த ஹதீஸ். இது சஹீஹான ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸ மேலோட்டமா பார்க்கும் பொழுது என்ன தெரியுது, அப்ப நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருந்தா தக்தீரு மாறும் அப்படின்னு தெரியுது. அதே போல நம்ம நன்மை அதிக உறவுகளுக்கு அதிகமா கொடுத்துக்கிட்டே இருந்தா நமக்கு லைஃப் கூடும் அப்படின்னு தெரியுது, சரியா. ஓகே, இப்ப இந்த ஹதீஸினுடைய வெளிப்படையில் இருந்து அப்ப நம்முடைய லைஃப் இன்னும் முடிவு செய்யப்படாம இருக்கு, நல்லா கவனிங்க, நம்முடைய லைஃப் முடிவு செய்யப்படாம இருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் விளங்குது. இன்னொன்று வந்து விதியில எழுதப்பட்டிருந்தாலும் நம்ம துவா கேட்கும் பொழுது அதை மாற்றிடலாம் அப்படிங்கிறது புரியுது, சரியா. ஆனா இதே போல குரானிலிருந்து ஹதீஸிலிருந்தும் நமக்கு உறுதியான ஆதாரங்களை கொண்டு அறியப்பட்ட ஒன்று என்ன, விதி என்பது எழுதப்பட்டு முடிக்கப்பட்ட ஒன்று, விதி என்பது முடிக்கப்பட்ட ஒன்று, புரியுதா, அதுல எந்த மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறது அறியப்பட்ட ஒரு அடிப்படை அது. அப்ப வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஹதீஸுடைய வாக்கியத்துக்கும் அந்த அடிப்படைக்கு இடையில பொருந்தாத மாதிரி தெரியுது. வெளிப்படையா பார்க்கும் பொழுது இந்த அடிப்படைக்கும் இந்த அடிப்படைய மனிதர்கள் ஏற்படுத்துறது இல்லை, அதான் சொல்றாங்க புள்ள செய்யின் கலக்கனாகும் கதர், எல்லாவற்றையும் நான் படை விதியோடு தான் படைத்திருக்கிறோம், ஒரு நிர்ணயத்தோடு தான் படைத்திருக்கிறோம், லிக்குள்ளி அஜலின் கிதாப், எல்லாத்துக்கும் ஒரு எழுதப்பட்ட விதி இருக்கிறது நல்லா சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில் அந்த வசனங்களுக்கும் ஹதீஸுகளுக்கும் இந்த ஹதீஸுக்கும் பார்க்கும் பொழுது வெளிப்படையில பொருந்தாத மாதிரி தெரியும், புரியுதா. அப்ப நம்ம என்ன சொல்றோம், உலமாக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அதனுடைய வெளிரங்கமான வாசகம் இருக்கா இல்லையா, அதனுடைய உள்ளுக்குள்ளார ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ளுக்குள்ளார ஒரு அர்த்தம் இருக்கும், புரியுதா, அந்த அர்த்தம் அங்க நோக்கமா. அப்ப அந்த அடிப்படையில இந்த ஹதீஸுக்கு உள் அர்த்தம் என்ன, விதியை மாற்றாது துவாவை தவிர, விதியை என்ன அர்த்தம் இருக்கு பாருங்க. நீங்க துவா ஒரு மனிதர் வந்து ஒரு சூழ்நிலையோட இந்த புரிஞ்சு பாருங்க, அப்பதான் விளங்கும் நல்லா. பொதுவா ஒரு சிரமம்னு வரும் பொழுதுதான் நமக்கு விதியுடைய ஞாபகம் வரும், புரியுதா? ஒரு கஷ்டம், ஒரு நோய் நொடி, ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது நமக்கு விதியுடைய ஞாபகம் வரும். நல்ல சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கும் பொழுது விதியை யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய அறிவு, திறமை, அவங்களுடைய படிப்பு, இதுதான் அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. கஷ்டம் வரும் பொழுது உடனே ஆட்டோமேட்டிக்கா விதி ஞாபகம் வந்துடும், புரியுதா? சரி விடுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. இப்ப அந்த மாதிரி கஷ்டம் வரும் பொழுது இந்த மனிதனுக்கு என்ன தேவை? முதல்ல மனதனுடைய திடகாத்திரம், மனது உறுதியா ஸ்டெடியா இருக்கும். அந்த நேரத்தில் இவன் கொஞ்சம் குழம்புனா, அந்த நேரத்தில் இவன் மனதை தளர விட்டான் என்று சொன்னா தற்கொலைக்கு தயாராகும். இப்போ குடும்பத்தோட ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கலாம், பிரச்சனையா இருக்கு, கடன், மற்ற பிரச்சனை, இவனுடைய மனசு பலவீனமாயிருச்சு வச்சுங்க, ஒன்னும் ஃபேமிலியெல்லாம் குடும்பத்தெல்லாம் விட்டு ஓடிப்பிடுவான், சரியா? இல்லைன்னா தற்கொலை பண்ணிப்பான். இப்ப இந்த நேரத்தில் இவனுக்கு என்ன தேவை? மனசு வந்து பலமா இருக்கும். அப்ப மனசு பலமாவதுக்கு துவாவை தவிர வேற வழியே கிடையாது. இவன் எவ்வளவு அல்லாவின் பக்கம் திரும்பி, அல்லாவின் பக்கம் எவ்வளவு திரும்பி துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறானோ அந்த அளவுக்கு இவனுடைய மனசுல ஈமான், யக்கீன், அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை, அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்ற உறுதி, இந்த கஷ்டத்துக்கு பிறகு கண்டிப்பா அல்லாஹ் எனக்கு லேசை கொடுப்பான் என்ற அந்த எதிர்பார்ப்பு, ஆதரவு அவனுக்கு அதிகமாயிட்டே போவோம். அப்ப அந்த பிரச்சனைய எப்படி எதிர்கொள்வது என்ற தெளிவான கண்ணோட்டம் அவனுக்கு வரும். ஏன்? மனது பதஷ்டம் அடைஞ்சி, அவன் வந்து மனது குழப்பமா இருக்கும் பொழுது பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு உண்டான முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப துவா கேட்க கேட்க இவனுக்கு வீரமும் மனபலமும் தைரியமும் வர்றதுனால, அப்ப எனக்கு இப்ப பிரச்சனை கடனா இருக்குது, அல்லது என்னுடைய குடும்பத்துல நோய் நொடியா இருக்குது, அல்லது இந்த பிரச்சனை இப்ப மனசு திலகாத்திரமாயிருச்சு, அப்ப என்ன முடிவு எடுக்கலாம் என்ற நிலைக்கு வருவான். அப்ப இவனை பொறுத்த வரைக்கும் வெளிரங்கத்துல பார்க்கும் பொழுது இவனுக்கு கஷ்டம் என்பது விதியில இருந்துச்சு. கஷ்டம் என்பது இவனுடைய அறிவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையில் இருந்தோம். இப்ப நம்ம துவா கேட்டோம், துவா கேட்டுக்கிட்டே இருந்தோம், துவாவை அதிகப்படுத்தணும், அல்லாஹ் எனக்கு ஈமான் அதிகப்படுத்தினான், அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு அந்த கஷ்டத்தை எப்படி போக்குவது என்ற திறமையை அறிவு அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். இப்ப பாத்தீங்கன்னா விதி அவனுக்கு மாறின மாதிரிதான். வெளிரங்கத்துல பார்த்தா கஷ்டத்துல நீடித்து கொண்டே இருந்தா, எப்ப துவா அதிகமா கேட்டுக்கிட்டே இருந்தானோ அவனுக்கு மனசுல தெளிவு வந்துச்சு, அல்லாஹுத்தால அவனுக்கு உதவிகளை கொடுத்தா அந்த கஷ்டங்கள் நீங்கிடுச்சு. அப்ப விதியை மாற்றாது துவாவை தவிர. அப்ப இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுங்கள், துவாவுக்கு ஆர்வம் ஊற்றாங்க. எப்படி பொதுவான மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பாருங்க, فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا مبتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانا. அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தா, அல்லாஹ் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கான், அல்லாஹ் ஏன் அல்லாஹ் ரொம்ப நல்லா, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்மா, அல்லாஹ் கொஞ்சம் சோதிக்க ஆரம்பிச்சோட அல்லாவா எனக்கு என்னத்தை கொடுத்தான், எனக்கும் பிடிக்கிட்டானே, எதுக்கு அல்லாஹ் இவங்களுக்கு அப்படின்னு, புரியுதா இல்லையா? இந்த நிலைக்கு ஆளாயிரம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த அடியான் துவால திரும்பிட்டான்னு வச்சுங்க, நல்ல கவனிங்க, கஷ்டம் வரும் பொழுது இவன் துவாவை அதிகப்படுத்த இவனுக்கு அல்லாஹ் மேல உள்ள யக்கீன் அதிகப்படுத்த. இப்ப ரெண்டு ஃபாயிதா, ஒரு ஃபாயிதா என்ன, இந்த கஷ்டமே நீங்கிருச்சுன்னு வச்சுங்க, அல்லாஹ்வுடைய விதிப்படிதான் நீங்கும், புரியுதா? கஷ்டம் நீங்கிருச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும் இவனுக்கு? அல்ஹம்துலில்லாஹ், என் ரப்பிட்ட துவா கேட்டேன், என் ரப்பிட்ட துவா கேட்டேன், என் ரப்ப நம்புனேன், என் ரப்ப என்னை கைவிட்டுல, அந்த கஷ்டத்தை நீக்கிட்டான், அந்த கஷ்டத்தை நீக்கிட்டான், அந்த சிரமத்தை நீக்கிட்டான் அப்படின்னு அவன் நம்புற ஆதரவு வைக்கிறான், புரியுதா? ஓகே. நம்பர் டூ, இவன் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தான், இப்ப கடுமையான ஒரு நோய், யா அல்லாஹ் எனக்கு சுகத்தை கொடு, எனக்கு சுகத்தை கொடு, எனக்கு சுகத்தை கொடு, எனக்கு சுகத்தை கொடு, எனக்கு சுகத்தை கொடு அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனா நோய் சரியாகவே ஆக, நோய் குடிக்கிட்டே போகுது, அதுவும் எல்லாம் ஏற்படுத்தின விதியின்படி தான். இப்ப இந்த மனிதன் துவா கேட்டுக்கிட்டே இருக்கான், கேட்டுக்கிட்டு துவா விடவே இல்லை, சரியா? நோய் அதிகமாயிடுச்சு, நோய் மௌத்தே வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இவன் துவா கேட்டுக்கிட்டே இருந்தான் என்றால் இப்ப இவனுக்கு அல்லாஹ்வுத்தல எப்படிப்பட்ட மனநிலையை கொடுப்பான் சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் உன்ட்ட நான் துவா கேட்டேன், உன்னிடத்துல நீ ரஹ்மான் ரஹீம், நீ ரஹ்மான் ரஹீம், அடியார்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், கண்டிப்பா நான் சுகமடைவதை விட எனக்கு இந்த நோய் சிறந்தது என்பதை நீ அறிந்திருந்ததுனாலதான் எனக்கு இந்த நோயை நீடித்து வச்ச, புரியுதா? இப்ப உன்னை சந்திக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, யார் எனக்கு அதை பார்க்கச்சு, அந்த ஈமானுடைய நிலைக்கு வந்துடும், புரியுதா? இந்த துவாவே கேட்காதவன் இருக்கா பாருங்க, துவாவே கேட்காதவன், மருந்து மாத்திரைக்கு பின்னாடி ஓடுறவன், டாக்டருக்கு பின்னாடி ஓடுறவன், ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா மாத்துறவன், இப்படியே அடைஞ்சிட்டு இருக்கான் பத்திக்கலாம், அவனுக்கு காசு பணத்து மேல நம்பிக்கை, டாக்டர் மேல நம்பிக்கை, மருந்து மாத்திரை மேல நம்பிக்கை, இந்த டாக்டர்கிட்ட போனங்க அவரு சரியில்லைங்க, அவரு பெரிய டாக்டர்கிட்ட போனங்க அவர் பார்த்து சிறப்பா கவனிச்சு குணப்பாக்கிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கல போயிடும், இல்ல எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்துங்க எவனுமே சரியில்லைங்க எல்லாம் போடிங்க, பெரிய பெரிய டாக்டர் சொன்னாங்க, பெரிய பெரிய ஸ்கேனிங் சென்டர் இருந்தாங்க, பல லட்சம் ரூபாய்க்கு மருந்து வாங்கி சாப்பிட்டங்க, எல்லாம் சும்மாங்க இந்த காலத்துல எல்லாம் வேஸ்ட் குப்பைங்க தம்மௌத்தா போறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உள்ளம் வெறுமையா இருக்கும், எம்டியா இருக்கும், ஆக்கிரத்தை நினைப்பு வராது, அல்லாஹ் என்ன போறாது, மௌத்து என்ன போறாது, இந்த துன்யா விட்டு போறோமே ஏதாவது தௌபா செய்வோமே இஸ்திஃபார் செய்வோமே நினைப்பு வராது, இன்னொரு ஒரு லட்சம் ரூபாயை கொண்டு போய் டாக்டர்கிட்ட செலவழிப்புமான்னு பாப்பானே தவிர, இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ மௌத்தா போக, ஒரு நாள் தான் இருக்குது நீ மௌத்தா போகுதுன்னு சொன்னா கூட அதை ரெண்டு நாளா மாத்த முடியாதா, இன்னொரு 2 லட்சம் ரூபாயை செலவு பண்ணி பாப்பானே தவிர, சரி மௌத்தா போறோம் யாருலாம் ஒரு இடத்துல வரப்போறேன் இந்த 2 லட்சம் ரூபாய் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது யாருலாம் நான் சதக்கா பண்றேன் என்ன ஏத்துக்க, இதுதான் துவா செய்பவர்களுக்கும் துவா செய்யாதவர்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். அப்ப இந்த ஹதீஸ் விதியை மாற்றாது துவாவை தவிர, அப்ப இந்த ஹதீஸ் விதியை மாற்றாது துவாவை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுடைய கருத்தை நம்ம பார்க்கணும். அப்ப விதி என்பது எழுதப்பட்ட ஒன்றுதான், ஒரு மனிதன் சிரமமான நேரத்தில் விதியை நினைச்சு பார்க்கிறான், அப்ப துவா செய்யறான், அவனுடைய கஷ்டம் நீங்கிருச்சு, அப்ப வெளிப்படையில பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த விதி மாறின மாதிரி, விதினா எதுல எந்த பிரச்சனையில இப்ப இருந்தானோ அது மாறி ஒரு நல்ல நிலைமை வந்த மாதிரி, இல்ல அவன் அந்த கஷ்டத்திலேயே இருந்து அவன் மௌத்தா போறான்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நான் துவா செஞ்சேன், துவா செய்ய சொன்னான், ஆனா எனக்கு நான் கேட்டதை விட இப்ப அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கூடிய இந்த சோதனை தான் எனக்கு நன்மையானது என்பதை அல்லாஹுக்கு அறிஞ்சிருக்கிறான், நான் இதை புரிஞ்சு கொண்டான், அல்லாஹ் இந்த கஷ்டத்தை நான் புரிஞ்சு கொண்டேன், இந்த சிரமத்தை நான் புரிஞ்சு கொண்டேன், அல்லாஹ் எனக்கு ஆகிரத்தை கொடு, இதற்கு பதிலா எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எனது அடியானுடைய அதாவது சஃபிய அப்திஹினா ஒருத்தருக்கு ரொம்ப நாளா குழந்தை பிறக்காம இருக்குது, ஒரு குழந்தை பிறக்குது எவ்வளவு பிரியம் வைப்பாங்க, அந்த குழந்தைய நான் எடுத்துக்கிறேன், அந்த குழந்தைய அவன் பொறுத்து கொண்டால் அவனுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது, அவனுக்கு சொர்க்கம் பாருங்க, சோதனை புரியுதா, எவ்வளவு பெரிய சோதனை, ஆனா அவனுக்கு அந்த துவா இருந்ததுனால அவனுக்கு அந்த சபர் அல்லாஹ் கொடுத்தான், குழந்தை இல்ல கேட்டுக்கிட்டே இருந்தான் குழந்தை பிறந்துச்சு, பிறந்த குழந்தையும் மௌத்தா போச்சு, அல்லாஹ் உன்ட்ட கேட்டு பெற்றேன் அல்ஹம்துலில்லாஹ், நீ கூப்பிட்டுக்கிட்ட, நீ கொடுத்ததை நீ எடுத்து கூப்பிட்டுக்கிட்ட, அல்ஹம்துலில்லாஹ் நான் பொறுமையா இருக்கிறேன், அழுகுறான் கவலை வருது ஆனாலும் அல்லாஹ் மேல குறை சொல்லு, எப்படி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட குழந்தை வேணும் ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், எத்தனை லட்சம் தடவை கேட்டிருப்பாங்களோ அல்லாஹ் குழந்தைய கொடுத்தான், கொடுத்து குழந்தை பால் குடி நேரத்தில் இருக்கும் பொழுதே கொண்டு போய் விட்டுருங்கண்ணா, ஏதாவது சொன்னாங்களா, அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கூட சொன்னா விட்டாங்க, அப்புறம் ஒன்று அவங்க வந்து அந்த ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயசு, அல்லது இன்னொரு கருத்தின்படி வாலிப வயது, முன்னாடி நடந்த சம்பவம் நமக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்ப கொண்டு போய் அறுத்துருக்காங்களா இப்ராஹிம் ஏதாவது அல்லாட்ட சொன்னாங்களா, விதியை நம்பாதவர்களாக அல்லாவை புரிந்து கொள்ளாதவர்களா இருந்தா யா அல்லா என்னடா இது கொடுத்துரு விளையாடுறியா நீ அப்படின்னு கொடுக்காமே இருந்திருக்கலாமே, கொடுத்த இப்ப என் கையாலே அறுக்க சொல்றியே. ஒரு நபி அல்லாவை நம்பியவர்கள் துவா கேட்டு பெற்றவர்கள் புரியுதா இல்லையா, அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லா நீ கொடுத்த இப்ப நீனே குர்பானி கொடுக்க சொல்ற நான் கொடுக்கற ரெடியா இருக்க. அப்ப யார் ஒருவர் இந்த மாதிரி சபர் இஹ்திஸாம் இது எப்ப கிடைக்கும், இது துவாவை கொண்டு கிடைக்கும், துவா இருந்தா இந்த பாக்கியம் கிடைக்கும் புரியுதுங்களா இல்லையா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு மனிதர் அவருடைய சஃபி அவருடைய அந்த ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சு அதை அல்லாஹ் எடுத்துக்கிட்டா அவர் பொறுமையா இருக்கிறார் அவருக்கு சொர்க்கம் வாஜிப் ஆகிவிட்டது. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல ஒரு மனுஷருக்கு ரெண்டு கண் இருந்துச்சுங்க, கண் இருந்தா தானே பார்க்க முடியும் வைக்க முடியும் என்ன திடீர்னு கண் பார்வை போயிடுச்சு எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க ஒண்ணும் இல்ல இப்ப கடுமையான மேக மூட்டம் ஆயிருச்சு இருட்டாயிருச்சு லைட்டும் போச்சு கரண்டும் போச்சு இட்டி மின்னல் எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்கு இந்த படியில இறங்கிட முடியுமா சொல்லுங்க பாக்கலாம், யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை மூடிட்டு ஒரு 10 அடி நடந்து பாருங்க எப்படி இருக்கும், கண்ணே இல்லாம பிறந்தவர் வேற விஷயம் கண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு பார்வை போயிடுச்சு இந்த மனிதர் பொறுமையா அல்லாதான் பார்வையை கொடுத்தா அல்லா எடுத்துக்கிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இவருக்கு சொர்க்கம் வாஜிப் ஆகிவிட்டது. அப்ப விதியின்படிதான் எல்லாம் நடக்குது, அந்த விதியை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் நம்மை ஒப்படைத்து விடுவது சரணடைந்து விடுவது அது நமக்கு ஆகிறதா போயிடும். யார் அதிருப்தி கொள்கிறானோ அல்லாஹ்விடத்திலே சடைந்து கொள்கிறானோ அல்லாஹுவை ஏசி விடுகிறானோ அவனுக்கு துன்யாவும் நஷ்டமா போச்சு ஆல்ரெடி ஆகிரத்து போயே போயிடும், ஆகிரத்து அவ்வளவுதான் நஷ்டம் ஆயிடும் விளங்குதுங்களா இல்லையா. சரி அதே போல இந்த ஹதீசுடைய ஹாக்கிபுடைய அடுத்த ஹதீசுடைய அடுத்த வாக்கியம் ஒரு முதல் வாக்கியம் என்ன விதியை மாற்றாது துவாவை தவிர, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் துவா அதிகமா செய்யணும் துவா கேட்டா இந்த ரெண்டு ஃபாயிதா, வாழ்க்கையை அதிகப்படுத்தாது நன்மையை தவிர. என்ன சொல்ல வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நம்ம என்ன செய்யறோங்க வாழ்க்கை நமக்கு நல்ல ஹெல்த் நல்ல வந்து நிறைய வயசு வரணும் அப்படின்னா இப்ப நம்ம என்ன செய்யறோம் சொல்லுங்க பாக்கலாம், உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க பாக்கலாம், எனக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும் என்ன ஃபுட் வந்து கண்ட்ரோலா சாப்பிடணும் ரொம்ப ஹைஜீனிக் ஃபுட்டா சாப்பிடணும் என்ன அப்புறம் வந்து வேற என்ன செய்யணும், வேற என்ன செய்யணும் ரொம்ப வந்து உடலை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும், இந்த காலத்துல நிறைய சொல்றாங்கல்ல பழம் சாப்பிடணும் காய்கறி சாப்பிடணும் இது சாப்பிட்டா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து புசுக்குன்னு மொத்தா போயிடுவீங்க இது சாப்பிட்டா உங்களுக்கு பிபி வந்து மொத்தா போயிடுவீங்க இது சாப்பிட்டா சுகர் வந்து மொத்தா போயிடுவீங்க இதுக்கு பயப்பா நிறைய வாழணும்ப்பா. இன்னைக்கு ரொம்ப பேர் டயட் என்னங்க டயட்டு ஏன் டயட்னா வந்து நோய் நொடி இல்லாமல், ஏன் நோய் நொடி இல்லாமல் அப்போதான் லாங் லைஃப் ஹெல்த்தி லைஃப் லாங் லைஃப் வாழலாம் புரியுதா இல்லை. எல்லாம் வாக்கிங் போயிட்டே இருக்கும் அவ்வளோ ஒன்று ஓடுவோம் ஏன்டா வாக்கிங் போகிறேன் ஹெல்த்தாக இருக்கலாம். இப்ப அடுத்து விஷயம் இருப்பாங்க இப்ப வந்து வாழ்க்கை வந்து நம்முடைய லைஃப் டைம் புரியுதா அதிகமாகும் அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் மனுஷன் இதெல்லாம் செய்யலாம் புரியுதா. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல மெடிக்கல் நல்ல டாக்டர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், எதுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒண்ணு ஆணுச்சுன்னா உடனே கொண்டு போய் அவரை கவனிச்சு ரெடி பண்ணி அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு அனுப்பிடுவாங்க பொழுது என்ன ஓகே இன்னும் 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு சொல்லிட்டு இதுதான் மண்டையில் சிந்தனையிலிருந்து நம்மை பாதுகாத்து எவ்வளவு உயர்ந்த சிந்தனை கொண்டு வராங்க. அட மூமினே உனக்கு வாழ்க்கை கூடணும்னு ஆசைப்படுறியா நன்மை செய்ய, என்ன நன்மை குடும்பத்தார்களுக்கு பிர் உபகாரம் செய்ய, அது உன்னுடைய வாழ்க்கையை அறிவுப்படுத்தும் புரியுதா இல்லையா. நீ சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்பா அப்படியா அஜித்னு சொல்லிட்டாருப்பா இனிமேலுக்கு அடி இனிமேல் தினைக்கும் காலையிலையும் சாயந்தரமும் மத்தியானமோ 3 வேளையும் அடிச்சு விட்டு விளாச வேண்டித்தான் அப்படியா அஜித்துல சொல்லலமா நானே புரிஞ்சுச்சா. அப்ப என்ன சொல்ல வராங்க இந்த லைஃப் நல்ல லைஃபா இருக்கணும் லாங் லைஃபா இருக்கணும்னு சொல்லிவிட்டு மருந்து மாத்திரைக்கு செலவு பண்றீங்க பாத்தீங்களா, அந்த மென்டாலிட்டிக்கு நீங்க போவாதீங்க. அதனால மருந்து மாத்திரையை வெறுக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது, ஒரு கட்டம் வரும் பொழுது அதுக்கப்புறம் அல்லாவின் பக்கம் முன்னோக்கிடுங்க.
நன்மைகளை செய்ய, அந்த காசு பணத்தை மருந்து மாத்திரைக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலா ஏழைகளுக்கு உறவுகளுக்கு கொடுங்க. பாருங்க அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த துன்யால வாழ்றதுக்கு தகுதியான மனிதர்னு வச்சுக்கோங்க, நபிமார்களுக்கு அடுத்து யாருங்க சொல்லலாம்? அபுபக்கரை விட யாருங்க இருக்க முடியும்? அவர் இந்த துன்யால வாழ்ந்தாருன்னா நன்மையை தவிர ஏதாவது செய்வாராங்க சொல்லுங்க. அவர் இந்த துன்யால வாழ்ந்தா இஸ்லாமுக்கு அவரால் நன்மையை தவிர ஏதாவது இருக்குமா? அவர் இந்த துன்யால வாழ்ந்தா முஸ்லிம்களுக்கு நன்மையை தவிர ஏதாவது இருக்குமா? நமக்கு சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்ந்தா நமக்கே கேடுபடும், அல்லாஹ் பாதுகாப்பு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மா மனிதருக்கு நோய் வருது, படுக்கிறாரு, படுத்த படுக்கையில் தோழர்கள் வந்து கேட்கிறாங்க, நாங்கள் மருத்துவரை அழைத்து வரட்டுமான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. மருத்துவர் வந்து என்ன பார்த்துட்டு போயிட்டாரு, மருத்துவர் என்ன பார்த்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் தான் எனக்கு இதை கொடுத்தே இருக்கிறார் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, யார அல்ஹம்துலில்லாஹ் போதும், நான் இந்த துன்யால வாழ்ந்துட்டேன், ரசூல்லாவோட வாழ்ந்துட்டேன், உங்களுக்கு செஞ்சுட்டேன், நான் இங்க ரசூல்லா போய் பார்க்கணும், நான் அல்லாஹ் போய் பார்க்கணும்னு ரெடி ஆயிட்டேன். மைண்ட் செட் பத்திக்கல இல்லையா? இல்லையா? நம்மளா இருந்தா தூக்கிட்டு போ ஆஸ்பத்திரிக்கு, மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு தூக்கிட்டு போ, டெல்லியில இருந்து அமெரிக்கா தூக்கிட்டு போ, அமெரிக்கா இருந்து லண்டன் தூக்கிட்டு போ, இருக்கிற காசெல்லாம் அழிக்காத வரைக்கும் மருந்து மாத்திரையில நமக்கு திருப்தியே கிடையாது இல்லையாமா? சொல்றது தப்பா இருந்தா விட்டுருங்க. நான் வந்து நான் புரிஞ்ச மார்க்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். அதை நீங்களே நீங்க எல்லாம் அதையே புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கெல்லாம் பெரிய பெரிய அறிவாளி என்ன விட, அதனால நான் அதெல்லாம் சொல்ல ரெடியாயிரு. நாக்குறது ஒரு கட்டத்துக்கு மேல அல்லாஹ் பாக்குறது ரெடியாயிரு. அல்லாஹ் நீ என் குடும்பத்தை பாத்துக்க, நீ என் பிள்ளைங்களை பாத்துக்க, நான் ஒரு இடத்துல வந்துடும். ஹெல்த்தா இருக்கிறோமா அது வரைக்கும் நல்லபடியா சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு கட்டம் வரும் பொழுது இதுக்கு மேல போட்டுக்கிட்டு இன்னைக்கு மக்கள் அப்படி கிடையாது. எத்தனை பேருக்கு எனக்குனுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு நண்பர் அவருடைய மனைவி சொன்ன பார்த்தோம், விசாரித்தோம், சொன்னோம், இது வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுக்கு நம்ம கொடுக்குற நல்லது, அவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறது, அவங்கள நம்ம சந்தோஷமாக சிறப்பாக வச்சுக்கிறது. இல்லை இல்லை, என் மனைவியை நான் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி அது வாங்கி இது வாங்கி இது வாங்கி 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு செலவு பண்ணார், நாளைக்கு ஜனாதவ கையில் கொடுத்தார். ஒரே நாள்ல 10 லட்சம் ரூபா போச்சு. அடுத்த நாள் என்ன, அவன் டாக்டர் லேசா சொல்லி பார்ப்பான், அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறான், மருந்தை வச்சிருக்கிறான், மிஷினை வச்சிருக்கிறான், அவனுக்கு நோயாளியை வச்சுதான், அவன் பணக்காரன். அவன் இந்த காலத்துல மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்கறதுக்காக மருத்துவராயிருக்கிறாங்க. பணக்காரனா அவனுக்கு இந்த மருத்துவ தொழில்ங்கிறது இன்றைக்கு ஒரு பெஸ்ட் தொழில். மெடிக்கல் இஸ் எ பிசினஸ் புரியுதுங்களா இல்லையா? அவ்வளவு. அவனுக்கு என்ன 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ப்ராஃபிட்டா கல்லா கட்டா முடிஞ்சு அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, இந்த 10 லட்சம் ரூபாய அவரு வேற ஏதாவது சதகா பண்ணியிருந்தா, அதுவும் கடன் வாங்கி. இப்ப இந்த லைஃப் டைம் இந்த 10 லட்சம் ரூபாயுடைய கடனை அடைக்கிறதுல அவருக்கு போய்கிட்டே இருக்கு. அதுவும் கடன்காரங்கள் நிற்க ஆரம்பிச்சா அல்ல பாதுகாப்பு. ரசூல் சுல்லா அலிஸ்லமும் சக்கராத் ஹால்ல இருந்தாங்க, எனக்கு மருந்து கொடுக்காதீர்கள் சொன்னாங்க நபி சொல்லா. எனக்கு அவங்களை விடவா சிறந்த ஒரு மனிதர் நம்ம இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன அதுக்குன்னு சொல்லிட்டு உடனே நோயாளி எல்லாம் வீட்டிலே போட்டு மூத்தாக்கிடுங்கன்னு நான் சொல்ல வரல. அப்புறம் போட்டு ஊர்ல போட்டு என்ன பிரச்சனை ஆக்கி விட்டுறாதீங்க, புரியுதா? நான் அதை சொல்ல வரல. ஒரு லிமிட் தெரியுது, ஒரு டைம் தெரியுது, புரியுதா? அதுக்கு மேல டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே, நம்ம ஆகிறதுக்கு ரெடி ஆயிடும். யாரெல்லாம் எங்க அத்தா அம்மாவுடைய கடைசி வாழ்க்கையை லேசாக்கி கொடு, யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை லேசாக்கி கொடு, யாரெல்லாம் என்னுடைய அண்ணனுடைய வாழ்க்கையை லேசாக்கி கொடு, யாரெல்லாம் என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையை லேசாக்கி கொடு, யாரெல்லாம் என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையை லேசாக்கி கொடு, அவருடைய கடைசி நேரத்தை ஈமானோட ஆக்கி வை, சலாமத்தோட ஆக்கி வை, ராகத்தாக்கி வை. அந்த துவாவில் இறங்கிடணும். அப்ப போய்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு போனை போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரியில கூட்டு போட்டு கடைசியில கொண்டு போய் அவன் வச்சு மௌத்தாக்கி 3 நாள் கழிச்சுதான் உங்களுக்கு சொல்லவே செய்வான். எப்படி மௌத்தா போறவன் ஒரு வசியத்து கூட பண்ண முடியாது. மௌத்தா போறவன்ல தண்ணி குடிக்கலாம்னு ஆசைப்படும், கொடுப்பாள நர்ஸு,
அவதான் உங்களை ஃபுல்லா மூக்கு ஃபுல்லா முகம் மூடி மாட்டி அதை மாட்டி இதை மாட்டிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு அவன் உட்காந்துட்டு வாட்ஸ்அப்ல விளையாண்டுட்டு இருக்கான். உங்களுக்கு தக்கரா சார் அவனுக்கு தெரியுமா, அவன் மிஷினும் பார்த்துட்டு இருப்பான். மிஷின்ல உங்க ரூஹு நின்றுச்சுன்னா கொய் கொய் கொய்னு கத்தும், இவர் போயிட்டாரு டாக்டர் பேஷண்ட் நம்பர் 401 போயிட்டாரு, என்ன செய்யலாம், வச்சிருமா ஒன்னு ரெண்டு நாளைக்கு, வென்டிலேஷன்ல வச்சிருக்கிறோம், அப்சர்வேஷன்ல வச்சிருக்கிறோம், மருந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுமா மருந்து. அவ்வளவுதான் என்னங்க, ஏசியில இருக்கிறாங்க, ஃப்ரீசர்ல இருக்கிறாங்க, மூக்கில் ஆக்சிஜன் வச்சு அழுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் முடிஞ்சு போச்சு பில். இதாங்க நடக்கு, என்ன நடக்குது, அது வேற கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா டாக்டர் என்ன செலவானாலும் பரவாயில்ல, எங்க அம்மாவுக்கு நீங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுங்க, இவரே ஐடியா கொடுப்பாரு. இப்ப வேற இந்த கூகுள் வேற வந்துருச்சு, என்னமா எதை எடுத்தாலும் உடனே டாக்டர் இந்த ஆபரேஷன் ஒண்ணு பண்ணலாமாம்ல அப்படி இவர் ஒரு ஐடியா. ஆமாம்மா ஏண்டாட்டே, நானே எம்பிஏ முக்கி முக்கி படிச்சுட்டு 10 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன், இப்ப எனக்கே நீ ஐடியா கொடுக்க பரவாயில்ல, ஆமாம்மா அதுவும் கொடுத்துடலாம். ஏன்னா அதுக்கு ஒரு அவனுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, அவனே கொஞ்சம் நேர்மையா இருக்குன்னு நினைச்சா கூட இவனும் நேர்மையா இருக்க மாட்டான். ஒரு இடத்துல உண்மையிலேயே ஒரு டாக்டர் சொல்றாரு, இல்லைங்க என்ன செலவு பண்ணாலும் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியும், இல்லை டாக்டர் பண்ணி பார்த்துருக்க டாக்டர் தான் என்ன செய்ய முடியாம, புரியுதா இல்லையா. சரி நம்ம கொஞ்சம் நீளமாக பேசிட்டு எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த விஷயத்தை பல தடவையும் சொல்லியிருக்கிறேன், குறிப்பா இந்த வதரபலகும் ஆஜாரம், ஏன்னா நம்ம வந்து அகீதாவை சும்மா எழுத்தா வாக்கியமா படிச்சுட்டு நம்முடைய மூளையில அதை பதிவு கொண்டு போறதுக்காக நான் பேசல, இது எங்க பதியணும், நம்முடைய கல்புல நம்முடைய ஈமானா இது மாறணும், அதுக்காக வேண்டிதான் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். அப்ப என்ன சொல்ல வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய லைஃப் டைமை அதிகப்படுத்தாது, நீ செய்யக்கூடிய நன்மையை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதனுடைய அர்த்தம் என்ன, நீ உன்னுடைய லைஃப் பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய உணவுல கவனம் செலுத்துறதை விட உன்னுடைய மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதை விட நீ நன்மை செய்ய பார்ப்பா, ஏன்னா லைஃபை பொறுத்த வரைக்கும் மௌத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முடிவு செய்யப்பட்ட நேரத்துல தான் வரும். அது நீ வந்து என்னத்தை சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம பட்டினியா கிடந்தாலும் சரி, மௌத்து மௌத்துடைய நேரத்துல தான் வரும், அதுக்காக வேண்டி நீ செலவு பண்ணிட்டே இருக்காத. மௌத்து வரக்கூடிய நேரத்துல மௌத்து வந்து நீ ஆசிரத்துக்கு போகும் பொழுது நீ இதுக்கு செலவு பண்ணதுனால உனக்கு ஒண்ணு ஆசிரத்துல கிடைக்க போறது இல்லை, ஆனா அதே நேரத்துல நீ உன்னுடைய உறவுகளுக்கு கொடுத்து நல்ல காரியங்களை செலவு பண்ணியிருந்தா, புரியுதா, அது உன்னுடைய ஆசிரத்துக்கு நன்மையா இருக்கு, அங்க போய் சந்தோஷப்படுவ, அங்க போய் சந்தோஷப்படும். அப்ப இந்த மாதிரி செஞ்சு உனக்கு உன்னுடைய வாழ்க்கை உண்மையிலேயே நீண்ட ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், அது உனக்கு துன்யாலையும் கிடைச்ச மாதிரி இல்ல, அந்த குறிப்பிட்ட நேரம் உனக்கு வந்து உன்னுடைய வாலிப நேரமாயிருந்து சிறு வயசுலயே நீ மௌத்தா போயிருந்தாலும் சரி, சிறு வயசுலயே நீ மௌத்தா போயிருந்தாலும் சரி, நீ செலவழித்த செலவழிப்பு அது நஷ்டமானது, புரியுதா இல்லையா, நீ செலவழித்த செலவழிப்பு நஷ்டமான ஒன்றல்ல, ஆகிரத்துல நீ பாத்துக்க போற. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப இந்த மூன்று விஷயங்களை அடிப்படையா வச்சு தான் அடுத்து சொன்னாங்க, கலக்கல் ஹல்க பிஇல்மிஹி வ கத்தர லஹும் அக்தாரா வ தரப லஹும் ஆஜாலா. இந்த மூன்றுக்கு விளக்கம் தான் அடுத்து 21 சரிங்களா, 22 23 24 25 இந்த 20 இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது, இதை படிச்சுட்டு நம்ம அடுத்ததாக சொல்றோம் உங்களுக்கு. வலம் யஃப அலைஹி, வலம் யஃப மறைந்திருக்கவில்லை, அலைஹி அவனுக்கு ஷைஉன் எதுவும், அல்லாஹ்வுக்கு எதுவுமே மறைந்திருக்கவில்லை. கவனிங்க, கபுல அன் யக்லுகஹும், படைப்புகளை படைப்பதற்கு முன்பு. அப்ப இந்த துன்யால மனிதர்களை படைப்பதற்கு முன்பு மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்பது அல்லாஹ்விற்கு தெரியாமல் இருந்தது என்று சொல்லக்கூடாது. அப்படி சில பேர் சொல்றாங்க, ஷியாக்கள் இருக்காங்கல்ல, இந்த போரா ஷியாக்கள், அதே போல இத்னாஷரி ஷியாக்கள், இன்னும் சில வழிகட்ட குரூப்புகள், அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹு தாலா அப்ப படைச்சான், படைச்சதுக்கு பிறகு மனுஷன் ஒரு ஒரு செயலை செய்யும் போதுதான் அல்லாஹ் அறிஞ்சுக்கிறானே தவிர, என்ன படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வந்து நான் என்ன செய்வேங்கிறது அவனுக்கு தெரியாது, புரியுதா. இது எப்படின்னு சொன்னால், இதுதான் சின்ன புள்ளத்தனம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த பிஜேக்கு மறுப்பு சொல்லும் பொழுதுலாம் யார் வந்து ரொம்ப அறிவாளியாக பேசணும்னு நினைக்கிறானோ குரான் ஹதீஸுக்கு வெளியில் போய் அவன் தான் ரொம்ப முட்டாளாக பேசும். இந்த அறிவாளிங்க என்ன சொல்கிறாங்க, என்ன இப்போ வந்து ஒரு பொருள் வந்து ஒரு கெட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. இப்போ இவன் பிறந்து காஃபிரா போவான்னு சொன்னால் அப்போ காஃபிரா போகிறவனு நல்லா படப்பானா? எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. இவன் பிறந்து ஒருத்தனை கொலை பண்ணுவான் அப்படின்னு அல்லாவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா அல்லாஹ் அவன் எப்படி படைப்பான்? அல்லாஹ் நல்லா வரலங்க. எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. அல்லாஹ் யார் மேல கியாஸ் பண்றான்? மனிதர்கள் மேல். அல்லாஹ்வுடைய செயலை, அல்லாஹ்வுடைய செயலுக்கு பின்னாடி உள்ள ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நுணுக்கங்கள் ஞானங்கள் இருக்குது. ஆனா அதெல்லாம் அறிய தேடுறதுக்கு முயற்சி பண்ண இவன் எப்படி நினைச்சு பாக்குறான்? அல்லாஹ் தன்னை மாதிரி ஒரு படைப்பான் நினைச்சு பார்த்துக்கிட்டு ஒரு கெட்ட செயலை வந்து நம்ம செய்வோமா? கெட்ட செயல செய்யறவங்களுக்கு நம்ம துணப்புவோமா? இப்போ ஒருத்தன் கொலை பண்ண போறா, அவன் கையில கத்தி இருக்கு, அல்லாஹ் அவன் கையில கத்தியை கொடுத்தான். அல்லாஹ் அவன் கொலை பண்ணான்னு தெரிஞ்சிருந்தா அல்லாஹ் அவன் கையை வந்து முடிச்சிருக்கலாம்ல. எப்படி சிந்திக்க? அப்படி இவங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா இந்த துன்யால யாருமே காஃபிரே இருக்க மாட்டானே. எல்லாருடைய ஈமானும் கடைசியில மலக்குகளுடைய ஈமான் மாதிரி ஆயிருக்குமே. புரியுதா இல்லையா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான் மனிதர்கள் ஜின்களை, அவர்களை சோதிக்கின்றான், அவர்களுக்கு உண்டான சுய இஷ்டத்தை கொடுத்து அவன் என்ன செய்யறான், எப்படி செய்யறான், எதை தேர்ந்தெடுக்கிறான். ஆனால் அவன் எதை தேர்ந்தெடுத்தாலும், அவன் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பே, அவன் எதை செய்தாலும் அதை செய்வதற்கு முன்பே அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப இவர்களுடைய இந்த கருத்தின்படி போனா கடைசியில அல்லாஹுவை மனிதர்களை மாதிரி ஜாஹில் ஆகிறான். ஒரு செயல் நிகழ்வதற்கு முன்னால் அதை அறியாமல் இருப்பது யாருடைய குணம்? அது மனிதர்களுடைய குணம். ஜஹில், அறியாமை. அல்லாஹுத்தல அறியாமையை விட்டு பரிசுத்தமானவன். அவன் அறிந்திருந்தான் ஒரு காரியத்தை, ஹும் ஆமிலூன் அவர்கள் எதை செய்வார்களோ அந்த காரியத்தை, கபுல ஐயகுலு கஹும் அவன் அவர்களை படைப்பதற்கு முன்பே. அப்ப அல்லாஹு தஆலா மனிதர்களை படைப்பதற்கு முன்பே அந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்பதையும் அவன் அறிந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றானே, எல்லாவற்றையும் எல்லாமே அவனுக்கு தெரியுமே. புரியுதா? அப்படி உள்ள ரப்பு தான் நாம் அவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்படிந்து நடக்க வேண்டும் என்பதை நமக்கு ஏவி இருக்கிறான். அவனுக்கு மாறு செய்வதை விட்டு அவன் நம்மை தடுத்திருக்கின்றான். கவனிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய முடிவு என்ன என்பதை அதை போய் அவன் சந்திக்காத வரைக்கும் அவனுக்கு தெரியாது. புரியுதா இல்லையா? ஆகிரத்துக்கு நம்ம போகாத வரைக்கும் நம்முடைய முடிவு என்னன்னு தெரியாது. மோத்தா போகாத வரைக்கும் நம்முடைய முடிவு என்னன்னு தெரியாது. இப்ப விதியில் எழுதப்பட்டதை அல்லாஹுவை தவிர யாருமே தெரிந்து கொள்ள முடியாது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க உலக விஷயங்கள் என்ன செய்றீங்க, நோய் வருது, உடனே அதுக்கு மருத்துவம் பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறீங்க. பசிக்குது, சாப்பிடுறீங்களா இல்லையா? தூக்கம் வருது, தூங்குறீங்களா இல்லையா? இப்படி துன்யாவுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் அது விதியில் எழுதப்பட்டதுதான் என்று நம்பிக்கை கொண்டிருந்தாலும், விதியில் என்று நம்பிக்கை கொண்டிருந்தாலும் உங்களுடைய முயற்சியை அங்க நீங்க செய்றீங்களா இல்லையா? மார்க்கம் என்ன சொல்கிறது? அதே போலதான் ஆகிரத்துடைய விஷயத்திலையும் தீனுடைய விஷயத்திலையும். இப்ப மனசு என்ன செய்யறான்? தீனையும் துன்யாவையும் பிரிச்சு பார்க்கலாம். துன்யால நோய் வந்தா மருந்து சாப்பிடறான், கேட்டா மருந்து சாப்பிட்டா குணமாகுங்கிறான். ஏன்னா நீ குணமாவியா இல்லையாங்கிறது விதியில இருக்கா இல்லையா? ஆமா, விதியில இருக்கு. இருந்தாலும் நம்ம அதுக்குண்டான வழியை தேடணுமா இல்லையா அப்படிங்கிறான். மார்க்கன் வந்துட்டா இந்த பாவிகள் என்ன செய்கிறார்கள்? இப்ப தொழுப்பா, தொழுதா சொர்க்கம் கிடைக்கும். அது சரிதான், நாங்க சொர்க்கவாசினா அல்லா எங்களை தொழு வச்சிருவான். எப்படி சொல்றான்? நாங்க சொர்க்கவாசினா அல்லா எங்களை தொழு வைப்பான் அப்படிங்கிறான். உங்களுக்கு தொழுகிறதுக்கு அல்லா நாடுனா, எங்களுக்கு நாடுனா நாங்களும் தொழுகதான் செய்வோம் அப்படிங்கிறான். இப்படி யாராவது சொல்லிக்கிட்டு பசி வந்தவன சாப்பிடாம இருக்கிறானா? இல்ல. வலிக்கு மருந்து போடாம இருக்கிறானா? இல்ல. கண்ணு வலிங்க, வீங்கி வலிக்குது, அது நல்லா போறதா இருந்தா நல்லா போகும்,
கண்ணு குருடா போறதா இருந்தா குருடா போகும், விதியில இருக்குது அப்படின்னு யாராவது இருக்கானா? உடனே ஓடுறான் டாக்டர்கிட்ட, கண்ணு போயிட்டு இல்லை விதியில இருக்கா? இல்லை இருக்குங்க, இருந்தாலும் நம்ம அதுக்குண்டான வழியை தேடணுமா இல்லையாங்களா? அப்ப துன்யானு வந்துட்டா விதியை நம்பக்கூடியவன், அதுக்குண்டான வழியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். விதியில என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நம்ம ஏன் வந்து நம்ம நல்லது நினைக்க கூடாது அப்படிங்கிறோம். தீனு ஆகிறதுன்னு வந்துட்டா மொத்தமா அல்லாஹ் மேல பழியப்பட பாக்கிறோம். எப்படி சைத்தான் செஞ்ச மாதிரி சுஜூது பண்ண சொன்னப்ப எல்லா மலக்களும் சுஜூது பண்ணாங்க, இவன் சுஜூது பண்ண மாட்டேன்னு இவன் சுஜூது பண்ணாம இருந்தான், பழியப்படும்போது அல்லாட்ட பழியப்படா நீ என்ன வழிகெடுத்தேன்னு சொல்லிட்டு பழியப்படும் பொழுது யார் மேல பழியப்படுறான்? அல்லாஹ் மேல பழியப்பட நீ தான் என்ன வழிகெடுத்தேங்கிறான். புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியில நமக்கு சொர்க்கவாசியார் நரகவாசியார் என்று எழுதி இருந்தாலும் நல்ல கவனிங்க, அது முடிவு யாரு இன்மையில இருக்கு? அல்லாட்ட. நம்மள்கிட்ட இருக்கா? கிடையாது. என்கிட்ட இருக்கா? உங்கள்கிட்ட இருக்கா? நபிகிட்ட இருக்கா? யார்கிட்டயுமே கிடையாது. அல்லாஹு தஆலா உங்களுக்கு நீங்கள் நன்மையை நாடி சொர்க்கத்திற்கான முயற்சி செய்யுங்கள். அது என்ன? ஈமானுடைய வழி, அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து ரசூலுக்கு கீழ்ப்படி, அதை அல்லாஹ் ஏவி இருக்கான். பாவத்தை விட்டு அல்லாஹ் தடுத்திருக்கிறான். புரியுதுங்களா? அப்ப விதியில் எழுதப்பட்ட ஒன்றுதான் எல்லாம் இருந்தாலும் அந்த விதியை நம்பிக்கொண்டு அமல் செய்யாமல் இருந்து விடக்கூடாது. அதுக்குதான் இமாம் அவங்க இந்த 22வது பாயிண்ட்ல குறிப்பில் என்ன சொல்றாங்க, எல்லாம் விதிதான், அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், நீங்க தொழுவீங்களா தொழுக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறான், நமக்கு சில விளக்கல்களை கொடுத்திருக்கிறான். உங்க வேலை விதியை பற்றி ஆராய்ச்சி பண்றதல்ல, உங்க வேலை அல்லாஹ்வுடைய கட்டளையை பற்றி ஆராய்ச்சி பண்ணும். உங்களுடைய வேலை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன என்று பார்ப்பது, உங்களுக்கு வேலை என்ன, அல்லாஹ் தடுத்த பாவம் எது என்று தெரிந்து அதை விட்டு விலகும். எதை அல்லாஹுத்தலா தன்னுடைய இல்முல வைத்திருக்கிறானோ அதுல நீங்க தலையிடாதீங்க, எதை அல்லாஹ் உங்களுடைய பொறுப்புல கொடுத்தானோ அதை பத்தி சிந்திங்க. அப்படி சிந்திக்கிறவங்க தான் மூமின். காபிர்கள் யாரு, வழிகட்டவர்கள் யாரு, எதை அல்லாஹு தஆலா தன்னுடைய பொறுப்புல வைத்துக் கொண்டானோ அதை பத்தி பேசுவான். இப்ப ஒரு மூமின் அல்லாஹை நம்பியவன், ஆகிரத்தை நம்பியவன், தொழுகு நேரம் வந்துருச்சு, தொழுகணும், அல்லாஹ் அக்பர், தொழுகையை விட்டா எவ்வளவு பெரிய பாவம், தெரியாம தொழுகையை விட்டா கூட அஸ்தக்ஃபிர்ல்லா, தொழுகையை விட்டுட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு பயப்படும். பாவி என்ன சொல்வான்? அல்லாஹ் நாடிதான் இப்ப தொழுகையை விட்டேன், அல்லாஹ் இன்னைக்கு நோன்பு வைக்க நாடல, அதனால நோன்பு வைக்கணும். சைத்தான் எப்படி பேசுறானுவ? அல்லாஹ் இன்னைக்கு நான் வந்து நோன்பு வைக்கணும் நாடல, அதான் நான் நோன்பு வைக்கலாமா? அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளதை பத்தி இவன் பேசுவான், இவனுடைய வேலை என்ன பொறுப்பு என்ன அதை பத்தி பேச மாட்டான். அவங்கதான் காபிர்கள், முஷ்ரிக்குகள், பெரும்பாவிகள். இவங்க எல்லாம் தக்வா உள்ளவர்கள், ஈமான் உள்ளவர்கள், நல்லவர்கள். யாரு? தங்களுடைய அமலை பத்தி பேசுவாங்க. அல்லாவே நான் இந்த நல்லமல் செஞ்சதை ஏத்துக்க, அல்லா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்க, யா அல்லா சொர்க்கத்தை கொடு, யா அல்லா நரகத்தை விட்டு பாதுகாத்துக்க அப்படின்னு துவா செய்வாங்க. பாவிகள் என்ன, அல்லா என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, அல்லா நரகத்துக்கு அனுப்பினா எனக்கு பிரச்சனை கிடையாது, அவன் எனக்கு எதை வச்சிருக்கானோ நான் அதுல போயிட்டு போறேன் இப்படி சொல்லுவான். அல்லா என்ன உனக்கு சொர்க்கத்தை நாடி இருக்கான் நீ அமல் செய்யறப்பா, எனக்கு நரகத்தை நாடி இருக்கிறான் நான் இப்ப அமல் செய்யல, அவன் தரகம் நாடி இருக்கிறான் அப்படிங்கிற. புரியுதா இல்லையா? அவன் தான் செய்யக்கூடிய தப்புக்கு எதை காரணம் காட்டுவான்? விதிய காரணம் காட்டுவான். இப்ப பாருங்க, உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல ஒரு திருடர் திருடிட்டர் ஆளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இஸ்லாமிய சட்டம் என்ன? உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்னப்பா திருடிப்பா, கையை விட்டு நம்பப்பா, சரிப்பா நான் எங்க திருட்டினேன், அல்லா நாட்டுனா திருட்டுட்டேன் என்ன சொல்றான்? அல்லா நாட்டு தானே கழிப்பா நான் திருட்டேன், என் மேல என்ன தப்பு இருக்குன்னு கழிப்பா சொன்னாங்க. பிரச்சனையே கிடையாது, அல்லா நாடி தான் நானும் கையை வெட்டுறேன், என் மேல தப்பே இல்லை. இப்படி முடிச்சு எவ்வளவு அழகா, எவ்வளவு அறிவான அவங்க. நீ அல்லா நாடி திருடினில, நானும் அல்லா நாடி கையை விட்டுட்டான். புரிஞ்சாலியா? அப்ப நீ அல்லா நாடி பாவம் செய்யறன்னு சொன்னா அல்லா நாடி நரகத்துல போற, நாளைக்கு வேகும் போது அப்ப தெரியும். அப்ப நீ வந்து கர்த்தாவ பொறுமையா இருக்கிறியா கத்திரியா? அல்ல கடைசியில் அதான் கேட்பான், எப்படி அஃசிஹருன் ஹாதா அம் அன்தும் லா துபஸிரூன் இஸ்லௌஹா ஃபஸ்பிரு அவ் லா தஸ்பிரு சவாஉன் அலைக்கும் இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். நரகத்தின் பக்கம் அடித்து கொண்டு வரப்படுவார்கள், விரட்டி கொண்டு வரப்படுவோம். அட்டி அட்டி எங்கேயுமே ஓட முடியாது, அட்டி மலக்குகள் அடிச்சு 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 வாடா நரகத்தில் இழுத்துருப்பாங்க. அங்க போனவன நரகத்தை பார்ப்பான். இது என்ன சூனியமாடா, ஒண்ணும் இல்லாத ஒண்ணா, உள்ளார போ, உள்ளார போ, வெந்து பாரு. நீ கத்து கத்தாம பொறுமையாயிரு, அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ என்ன செஞ்சு அதுக்கு உண்டான கூலி அப்படின்னு அல்ல மலக்குகள்கிட்ட சொல்லி நரகத்துல பிடிச்சி தள்ளிட்டே இருப்பான். அல்லாஹ் பாதுகாப்பு, புரியுதா இல்லையா? அப்ப அமரஹும் பிதாஅதிஹி வநஹாஹும் அன் மஅசியதிஹி. அப்ப தக்தீர் தக்தீர்னு சொல்லிட்டு தக்தீர் மேல பழிய போட்டுட்டு மனிதன் உட்கார்ந்து விடக்கூடாது. நம்முடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அகீதா என்ன, நம்ம தக்தீரை நம்பக்கூடிய அதே நேரத்தில் அல்லாஹுவின் கட்டளைகளை செய்வோம், அல்லாஹ் தடுத்து பாவங்களை விட்டு விலகுவோம். தக்தீர் மேல பழிய போட்டுட்டு நான் நன்மை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய விதிப்படிதான் செய்யறேன், பாவம் செஞ்சாலும் விதிப்படிதான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காரணங்கள் விதியை காரணம் காட்டிட்டு நன்மையை விட்டுவிட்டு பாவத்தின் பக்கம் இச்சையின் பக்கம் போகுவது நம்முடைய கொள்கை அல்ல. வகுல்லு ஷைஇன், எல்லாம் எஜ்ரி பி தக்தீரிஹி, அவனுடைய திட்டமிடுதலின்படியும் அவருடைய நாட்டத்தின்படியும் தான் நடக்கிறது. வமஷ்யத்துஹு தன்ஃபுது, அவனுடைய நாட்டம்தான் நிறைவேறும். லா மஷ்யத லில் இபாத், நாட்டம் கிடையாது அடியார்களுக்கு, நான் எதையுமே என்னுடைய உரிமையில நாடிவிட முடியாது. இல்லா மாஷா அலஹும், அவன் அவர்களுக்கு நாடியிருக்கிறார். அப்ப நம்முடைய செயலும் அல்லாஹுடைய விதியின்படி, நாம் ஒன்றை நாடுவதும் அல்லாஹுடைய விதியின்படி தான். அவர்களுக்காக அல்லாஹ் எதை நாடினானோ காண அது நடந்தது, அதுதான் நடக்கும். அவன் எதை நாடவில்லையோ லம் யகுன், அது நடக்காது. அவன் நாடியவர்களுக்கு அவன் வழி நேர்வழி காட்டுகின்றான், பாதுகாக்கின்றான், அவர்களுக்கு நற்சுகம் அளிக்கின்றான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள்கள். சில முட்டாளர்கள் என்ன சொல்றாங்க, நல்லது செய்யறது அல்லாஹ் மேல கடமை, நல்லது செய்யறது அல்லாஹ் மேல கடமை. அவன் எனக்கு ஒரு நல்லது செய்யறான்னு சொன்னா அவன் மேல கடமை, நாம அதை செஞ்சுதாங்க ஆகணும் அப்படின்னு வழங்குறான் முட்டாளர்கள், புரியுது? அப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப நிர்பந்திக்கப்பட்டவன் சிறந்தவனா நிர்பந்திப்பவன் சிறந்தவனா? நிர்பந்திக்கப்பட்டவன் இருக்கிறானமா அவன் மேலானவனா, நிர்பந்திப்பவன் மேலானவனா? ஒரு 10 வயசு பையமா, ஒரு 25 வயசு வாலிப பையன். இப்ப இந்த 10 வயசு பையன் 25 வயசு பையனை போய் வழக்கட்டாயம் பண்ண முடியுமா, நீ இதை செய்ய இல்லாட்டி உனக்கு குச்சிடுவேன்னு சொல்லிட்டு? இதே 25 வயசு பையன் ஒரு 10 வயசு பையனை வழக்கட்டாயம் பண்ண முடியுமா? முடியாதா? அப்ப யாரும் பலம் உள்ளவர்கள் வழக்கட்டாயம் பண்றான்ல அவன் தானே பலம் உள்ளவன். ஒருத்தன் வழக்கட்டாயப்படுத்தப்படுகிறானே அவன் என்ன அர்த்தம், அவன் வீக்கா இருக்கான், அதனாலதான் பல அவனை வந்து நிர்பந்தப்படுத்தப்படுது. ஒரு ஏழைய போய் நிர்பந்தப்படுத்தி என்ன வேணாலும் செஞ்சிருவாங்க, ஒரு பணக்காரன் நிர்பந்தப்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப இவங்களுடைய கருத்துப்படி அல்லாஹ் நிர்பந்திக்கப்பட்டவனாயிரும், படைப்புகள் நிர்பந்திக்க கூடிய படைப்பாயிருக்கு. அப்ப யார் பெரியவங்க? இவங்களுடைய கருத்துப்படி அல்லாஹோட இவன் பெரியவனா போயிடலாம். எப்படிப்பட்ட முட்டாளுக்கு பார்த்தீங்கன்னா, இதான் யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸை மீறி அதுக்கு வெளியே போய் அறிவு பேச நினைக்கிறானோ அவன் முட்டாளாயிடும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், அல்லாஹ் ஒருவனுக்கு நன்மை செய்தால் அது அவனுடைய விருப்பத்தால், அல்லாஹ் விரும்பி அல்லாஹ்வுடைய கருணை மேல்மிச்சமான கருணையால் அல்லாஹ் அவனுக்கு நன்மை செய்யறான். அவனுக்கு அதை செஞ்சுதான் ஆகணும்னு அல்லாஹ்க்கு எந்த கட்டாயமும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த கட்டாயமும் நிர்பந்தமும் கிடையாது. சரி, அப்ப அல்லாஹ் ஒருத்தனை வழி கெடுக்கிறானே, அல்லாஹ் ஒருத்தனை கஷ்டத்துல போடுறானே, அது அல்லாஹ்வுடைய நீதி, அல்லாஹ்வுடைய அதில், அல்லாஹு தஆலா நீதி அநியாயமா எதையுமே செய்ய மாட்டான். புரியுதா? இமாம் கஸாலி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய செயல்ல எதங்க நீங்க அநியாயம்னு சொல்லுவீங்க, சொல்லுங்க பார்க்கலாம், எதையாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டு கேட்கறாங்க, அநியாயம்னா என்ன, அநியாயம் என்றால் என்ன, அதுக்கு என்ன விளக்கம்? நீ பாருங்க, இப்ப நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு பக்கத்தில் போறவங்களுடைய பைய பிடுங்கி அந்த பையிலிருந்து ஒரு 100 ரூபாய் காசு எடுத்து
நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சாமானை வாங்குறீங்க அல்லது எதுவும் செய்கிறீங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்டி இப்படி அநியாயம் பண்ணுறேன், ஏன் பேக தொடர்ந்து ஏன் காசை எதுகிட்ட கேட்காம ஏண்டி எடுக்கிற அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இது என்ன அநியாயமாக இருக்கிற அக்கிரமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. தினமும் அப்படி தினமும் கேட்பாங்க. நான் நேரமானதுனால சொல்லிதான் நான் சொல்கிறேன். இப்போ இதே இது நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கிறீங்க. அவங்க அவங்க பர்ஸு திறந்தாங்க, அவங்க பையன் திறந்தாங்க, 100 ரூபாய் எடுத்தாங்க, ஒரு சாமானை வாங்கினாங்க, அல்லது ஒருத்தருக்கு காசு கொடுத்தாங்க. இப்போ யாராவது ஆட்சேபணம் பண்ணுவாங்களா? அப்படி பண்ணால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க என் காசு, நான் சம்பாதிச்ச காசு, நான் எடுத்து கொடுத்தேன், எங்க உங்களுக்கு என்னங்க வலிக்குது இல்லையா? இப்போ இமாம் கஸாலி இதை சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க, அநியாயம் என்றால் என்ன? பிறருடைய உரிமையில் கை வைப்பதுதான் அநியாயம். பிறருடைய ஹக்கிலே கை வைப்பதுதான் அநியாயம். வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுடைய உரிமை அல்லவா, அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை அல்லவா. ஹல் கன் வ பில் கன் வ அபீதன், படைத்ததும் அல்லாஹ், அவர்களுக்கு உரிமையாளனாக இருப்பதும் அல்லாஹ், அவர்கள் அடிமையாக இருப்பதும் அல்லாஹ்வுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய செயலை எது அநியாயம் சொல்லுவீங்க? அல்லாஹ் ஒருத்தர் தூக்கி நரகத்தில் போட்டா அவனை படைச்சது யாரு? அவனுடைய படைப்பு அவன் தூக்கி நரகத்தில் போடுறான், எப்படி நீ அநியாயம் சொல்லுவ? புரிஞ்சுச்சா இல்லையாமா, விளக்குதுங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு நேர் வழி காட்டுகிறான், ஒரு மனிதனை பாதுகாக்கின்றான், ஒரு மனிதனுக்கு நற்சுகம் அளிக்கின்றான் என்றால் அது அந்த மனிதனுக்கு அவன் செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயத்தினால் அல்ல, மேல்பிச்சமா அவனுடைய அருளால் கிருபையால் சிறப்பால் அவன் செய்கிறான். ஒரு மனிதன் அல்லாஹ் வழிகெடுத்துட்டான், ஒரு மனுஷனத்துக்கு அல்லாஹ் நரகத்துல போட்டுட்டான் என்று சொன்னா, ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கிறான் என்று சொன்னா, அது அல்லாஹ் அந்த மனிதன் மேல அநியாயம் செஞ்சுட்டான் என்று இல்ல, அந்த மனிதனுக்கு தகுதியானதை அல்லாஹ் செய்கிறான், அவனுடைய நீதத்தான். அநியாயம் என்று எப்ப சொல்ல முடியும்? பிறருடைய உரிமையில கை வைத்தாதான் சொல்ல முடியும். இந்த பூமி வானம் பூமி எல்லாவற்றையும் படைச்சதும் அல்லாஹ், அது இயங்குறதும் அல்லாஹ், எல்லாமே மனுஷன் வாழ்றான்னு சொன்னா சுவாசிக்கிறது அல்லாஹ்வுடைய காற்று, சாப்பிடுறது அல்லாஹ்வுடைய உணவு, குடிக்கிறது அல்லாஹ்வுடைய தண்ணி, இருக்கிறது அல்லாஹ்வுடைய பூமி, எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, உன்னை படைச்சது அல்லாஹ். அப்போ எப்படி நீ வந்து அல்லாஹ்வுடைய செயல் அநியாயம் சொல்ல முடியும்? புரியுதா இல்லையா? நாடியவரை வழிகெடுக்கின்றான், சிலரை அவன் கைவிட்டு விடுகின்றான், சிலரை அவன் சோதிக்கின்றான். இவையெல்லாம் அவனுடைய நீதியே. அல்லாஹ்விடத்துல ஒரு நீதி இருக்குது, புரியுதுங்களா? அது இப்ப நமக்கு புரியலனாலும் ஆகிரத்துல போனா அது புரிய வரும் இன்ஷா அல்லாஹ். இவரை ஏன் அல்லாஹ் வழிகாட்டினா, இவரை ஏன் அல்லாஹ் நபியாக்குனா, இவரை ஏன் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், எல்லாத்துக்கும் அல்லாஹு தஆலாவிடத்துல ஒரு ஹிக்மத் இருக்குது. அதை இந்த துன்யால புரிஞ்சுக்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய விதியுடைய ஹிக்மத் ஆகிரத்துக்கு போனாலும் புரியும். وَكُلُّهُمْ يَتَقَلَّبُونَ فِي مَشْيَتِهِ, எல்லாம் அப்படியே சுற்றி வருகிறார்கள் அவனுடைய நாட்டத்தில். யாருடைய நாட்டத்தில்? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில். بَيْنَ فَضْلِهِ وَعَدْلِهِ, ஒன்று அல்லாஹ்வுடைய கிருபை, இன்னொன்று அல்லாஹ்வுடைய அதில், இந்த ரெண்டில் ஒன்றில் தான் அவர்கள் அடியார்கள் எல்லாம் சுற்றி வருகிறார்கள்.